वैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् यो नित्यमच्युदपथाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्थितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य भयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये भूतं शरस्य महदाद्वयभक्तनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताग्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्
பூமண்ணுமாது பொருந்திய மார்பன், புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன், பல்கலையோர் தாமண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தம், நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ஆறாமும் குணசஞ்சயசிய சதனம் முக்கியம் சதாசிரேயச காருண்யசிய ததாகரோ நிரவதேராதேகி சித்தௌஷத் கோரா கௌக தவாக்னி சஞ்சய கணக சம்சார மேகானிரக சாட்சாத் மூலதனம் சதாம் விஜயதே ஸ்ரீ பத்மநாப பிரபுதி. கெடுமிடராயவெல்லாம் கேசவாயென்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகடில்லா. விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடைவயல் அனத்த புறநகரம் புகுதும் இன்றே. இன்று போய் புகுதிராகி எழுமையும் ஏதம் சாரா குன்றுநேர் மாடம் மாடே குருந்து சேர் சிருந்தி புன்னை மன்றளற்பொழில் அனந்தபுரநகர் மாயம் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உன்பர் ஊரே. ஊரும் புல் கொடியும் அத்தே உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புதிராது தீரும் நோய் வினைகளெல்லாம் திண்ணம் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்றுநீர் பேசுவினே. சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா. நீளாத்துங்க ஸ்தனகிரீதி சித்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யா பயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜினிகளிதம் யாபலா கிருத்திய புங்கே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூய. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையார் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் போதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மாநிலரை வையம் சுமப்பதுவும் வந்து ஸ்ரீஹப்பதியான பகவான் நிச்சயம் நமக்கு நல்லது மட்டும்தான் பண்றான். பல சந்தர்ப்பங்கள்ல நாம நமக்கு நல்லது நினைச்சிட்டு நிறைய கெடுதல் பண்ணிக்கிறோம். பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம கூட இருக்கிறவா நமக்கு நல்லது நினைச்சிருந்து நமக்கு கெடுதல் பண்ணிருக்கான். சமயத்தை கை குழந்தை இருக்கும், திடீர்னு அர்த்தராத்திரி அழும், யாருக்கும் ஒன்றும் புரியறதில்லை, அவாவாளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்றோம். கடைசியில ஒருத்தர் கையில வந்தோடனே அது நன்னா சிரிக்கும், உடனே அவ பார்த்தி அது என்கிட்ட வரத்துக்காக அழுதுது அப்படின்ட்டு. உண்மை அதுவே கிடையாது, அதுக்குதான் எறும்பு கடிச்சிருக்கும், அது கடிக்கிற எறும்பு யாரும் எடுத்திருக்க மாட்டோம். மூணு கை மாறுறதுல எறும்பு தானா விழுந்திருக்கும், இவா கையில வந்தோட சிரிக்கும். ஆனா அவன் நினைச்சுக்கிறாரு என் மேல ரொம்ப பாசம் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அதே குழந்தை அடுத்த நாள் அவளை பார்த்து சிரிக்கல, இன்னும் அழுதது அப்படின்னா என் மேல பாசமே இல்லை போ அப்படின்னு. ஆக மொத்தத்துல லோகமே இப்படித்தான் இருக்கு. ஆனா சுவாமி மறந்தும் நமக்கு உபதிரவம் பண்றது நன்னா ஞாபகம். நம்ம சுவாமியை எவ்வளவு உபதிரவிச்சாலும் அவர் திரும்ப நமக்கு உபதிரவம் பண்றது. மனுஷாலும் உபதிரவிச்சுட்டு நீங்க சும்மா இருந்துட முடியாது, உங்களை உபதிரவிச்சுட்டு யாரும் சும்மா இருந்துட முடியாது, ரெண்டுமே கஷ்டம். ஆனா சுவாமி நாம் எவ்வளவு உபதிரவம் பண்ணாலும் கூட நமக்கு ஒரு பரம உபகாரம் ஒண்ணுதான் பண்ணுவார். அதனாலேதான் கம்சன் சிசுபாலன் இவாள்லாம் சுவாமிக்கு அவ்வளவு உபதிரவம் பண்ணியிருக்கா, ஆனா சுவாமி அவளுக்கு உபகாரம் ஒண்ணுதான் பண்ணார். அதனாலே எப்படி இருந்தாலும் சுவாமி நமக்கு நன்மை ஒண்ணுதான் செய்வார் அப்படின்னு ஒரு தீர்மானமான புத்தி வரும். சாதாவை எழுந்துக்கும் பொழுதே இன்னைக்கு சுவாமி எனக்கு நல்லதுதான் பண்ணுவார் அப்படின்னு தீர்மானமா எழுந்துக்கணும். அது சம்பவம் எப்படிவானா இருக்கணும், அந்த சமயத்தில் துக்கமா இருக்கலாம், இல்லாட்டி பிரச்சனையா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், ஆனா நிச்சயமா அதுல ஏதோ ஒரு நன்மை ஒளிஞ்சிருக்கு. அதனால அந்த சுவாமியினிடத்துல அப்படி ஒரு திட நம்பிக்கை வரும். அது இல்லாதபடிக்கு ஆயிரத்திட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தா அந்த அறிவெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. முக்காவாசி நம்ம யோசிக்கிறதெல்லாம் பாருங்க, நமக்கு டென்ஷனை தான் கொடுக்கறது. டென்ஷன் இல்லாம எதையான ஒண்ணு யோசிக்க முடியறதுன்னு சொல்லுங்க. பாகவத்தை யோசிக்கலாம், ராமாயணத்தை யோசிக்கலாம், பத்மநாபரை யோசிக்கலாம் டென்ஷன் இல்லாம. அது எந்த காரியமானா யோசிக்கோல, உங்க அறிவெல்லாம் கசக்கி மூளையெல்லாம் பிழிஞ்சு இவா எப்படி பண்ணிட்டான்னா, அவா அப்படி பண்ணலன்னா, அவ கிளம்பிட்டான்னா, அவ கிளம்பலன்னா, கடைசியில உங்களுடைய சக்தியை நீங்க விரயம் பண்ணிட்டு இருக்க, அடுத்தவாளுடைய புத்தி, அடுத்தவாளுடைய செயலை நீங்களே அனுமானம் பண்ணிக்கிற, நீங்களே முடிவு பண்ற, நீங்களே கேள்வி கேட்டுக்க, நீங்களே பதில் சொல்லு. கடைசியில நீங்க நினைச்சதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த நினைச்சதுக்கு ஒரு திட்டு வேற வாங்குவேன், சொன்னதுக்கு ஒரு திட்டு வேற வாங்குவேன். இதை விட என்ன வர்றதோ அப்படியே பாசுண்டு போயிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை யதார்த்தமாக்கும். புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை பல சந்தர்ப்பங்கள்ல கற்பனையிலேயே வாழ பழகிட்டோம். பல சந்தர்ப்பங்கள்ல கற்பனை சுகமா இருக்கு, பல சந்தர்ப்பங்கள்ல கற்பனை டார்ச்சரா இருக்கு. பகவத் விஷயம்ன்றது கற்பனையா இருந்தா கூட அழகா இருக்கு, பகவத் விஷயம் புரியாம இருந்தா கூட சுகமா இருக்கு. வேதம் எல்லாம் ஒன்றும் புரியறது இல்லை, மரஜபம் எல்லாம் நடக்கிறது, இந்த சப்தம் நல்லா தானே இருக்கு. அவ சாமம் சொல்றாளா, எஜூர் சொல்றாளா, ரிக் சொல்றாளா, இன்னும் தெரியாது என்ன இருக்கு அப்படின்னு. ஏதோ கொஞ்சம் விவரம் தெரிஞ்சா ஓரளவுக்கு புரிஞ்சு சுக்க மாட்டோம், நமக்கு தெரிஞ்சு அதுவே பெரிய உபகாரம். அது வடக்குல போயாச்சுன்னா இன்னும் குழப்பம். அவ வேதம் சொல்ற மெத்தடே வேற, நமக்கு தெரிஞ்சா மாதிரியே இருக்கும் ஆனா தெரியாத மாதிரியே இருக்கும், பாகவத மாதிரி புரிஞ்சா மாதிரியே இருக்கும் ஆனா கடைசி வரைக்கும் புரியறதே இல்லை, புரியாத மாதிரியே இருக்கும் ஆனா புரிஞ்சா மாதிரி ஒரு தெளிவும் உண்டா. நிறைய விஷயங்கள் இப்படிதான் இருக்கு. அதனால நம்முடைய எல்லா அறிவும் ஒன்னத்துக்கும் உபயோகம் இல்லை, நன்னா ஞாபகம். பகவான் சம்பந்தப்பட்ட ஓர் அறிவு மட்டும்தான் நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனம், மற்ற எல்லா அறிவும் பெரிய பிரயோஜனம் தர்றதில்லை, பர்மனண்டா பிரயோஜனம் தர்றது கிடையாது. பகவத் சம்பந்தப்பட்ட அறிவு எல்லா காலத்திலேயும் நமக்கு சத்தியமா பிரயோஜனம் தரும். 6 வருஷத்துக்கு ஒரு தடவை லட்சதீபம், இந்த அறிவு சத்தியமா பிரயோஜனம் தரும். நமக்கு 98 வயசு ஆயிடுது, நடக்க முடியல, கண்ணு பெருசா தெரியல, காது கேட்கிற சக்தி குறைஞ்சு போயிடுது, ஆத்துல அப்படியே இருக்கும். அப்ப அவ சொல்ற லட்சதீபம் வருது, ஓ லட்சதீபம் வருதா, நான் முன்னாடி பார்த்திருக்கேன், ஒரு 3 லட்சதீபம் பார்த்திருக்கேன், ஒரு 10 லட்சதீபம் பார்த்திருக்கேன். அந்த ஞானம் இருக்கு பாருங்க, இப்ப போக முடியல, பார்க்க முடியலன்னா கூட இத்தனை தடவை பார்த்த அந்த அறிவு புத்தி இருக்கு பாருங்க, இதுவே ஒரு பரமசுகம். அந்த காலத்துல ஜோரா இருக்கும், நீ அறிய வயசானவெல்லாம் சொல்லுவேன் பாத்துருக்கேன் திருவனந்தபுரத்துல, இப்பதான் எல்லாம் எலக்ட்ரிக் லேம்ப் எல்லாம் போட்டுட்டேன், அது ஒரு குத்தம், போட்டாலும் குத்தம், போடலைனாலும் குத்தம், எல்லாத்துக்கும் ஒரு குத்தம் சொல்லிட்டு இருப்போம். ஆனா அவ சொல்லுவா அந்த காலத்துல எல்லாம் எண்ணெய் விளக்கே ஏற்றுவா, பாக்குறது நன்னா இருக்கும், தகத்தகத்தான் சொல்லிக்கும், நீங்களே அறிய பேர் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி எல்லாம் உண்டு, அந்த ஸ்மரணம் இருக்க பாருங்களோ, அந்த அறிவு, இந்த மறக்காத ஒரு அறிவு இருக்கு பார்த்தா, இது பிரயோஜனம். அதே 17 வயசுல யாராவது உங்களை ஏமாத்திருப்பா, அது பத்திரமா ஞாபகம் வச்சுக்கோங்களேன், அந்த அறிவு படுபாதி 50 வருஷத்துக்கு மட்டும் ஏமாத்தி தொலைச்சா அன்னைக்கே 100 ரூபாய் ஏமாத்தினான். இப்ப லட்சக்கணக்கில் பணம் வந்தாச்சு, ஆனா அன்னைக்கு 100 ரூபாய் எவ்வளவு விலை ஜாஸ்தி தெரியுமா அப்படின்னு. அப்ப இந்த அறிவு 50 வருஷம் கழிச்சு நினைச்சாலும் நமக்கு டென்ஷனா இருக்கு, வைத்தறிச்சலா இருக்கு, வெயில் எரியிருது அப்படின்னு. அதுக்கப்புறம் நிறைய சம்பாதிச்சாக்கா 100 ரூபாய் இழந்ததுடைய வைத்தறிச்சல் இன்னும் போகல. அதே பகவத் விஷயம் வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு பத்மநாபர் கோயில் ஆளே கிடையாது, இன்னைக்கு எல்லாம் ஒரே கூட்டமா இருக்கு, அன்னைக்கு ஆளே கிடைக்கே இல்லாம இன்னும் சேவிச்சேன் இன்னா இருக்கு, இப்பெல்லாம் அப்படி சேவிக்க முடியுமா அப்படின்னு மனதான சந்தோஷமா இருக்கு. ஆக மொத்தத்துல பகவத் சம்பந்தப்பட்ட ஓரறிவு நமக்கு பிரயோஜனம், பகவத் சம்பந்தம் இல்லாத அறிவுகள் ஓரளவுக்கு மட்டும்தான் பிரயோஜனம், ஓரளவுக்கு மேல அந்த அறிவு எல்லாம் நமக்கு துக்கம் நிச்சயமா கொடுத்து. அதனால நமக்கு பகவத் சம்பந்தப்பட்ட அந்த அறிவு ஒன்றுதான் வேணும், மற்ற அறிவு ஒன்றும் இல்லைன்னாலும் அது குற்றம் இல்லை. இந்த அறிவு இல்லாமல் மற்ற எத்தனை அறிவு இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. இரண்யகசிபு, கம்சன், இரண்யாக்ஷன், இவாளுக்கெல்லாம் பகவத் சரணாகதின்ற அறிவு ஒன்றும் இல்லாமல் இருந்தார். அதனாலேயே பகவான நன்னா அனுபவிக்க முடியல. அதே கோபிகைகள் பகவத் சரணாகதி, பகவத் பிரேமை, அந்த அறிவை தவிர வேற ஒரு அறிவு ஒன்றும் இல்லாத கூட்டமா இருந்தா, அதனாலேயே அவ பரம சுகானுபவம் அனுபவிச்சான். பாகவதம் முழுக்க அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமா சொல்றான், பகவத் சம்பந்த அறிவு ஒன்றும் இல்லாத, பகவத் சம்பந்தத்தை தவிர வேறொன்று அறிவும் இல்லாத. இல்ல எந்த கேட்டகரியில நீங்க வர நீங்க தான் பார்க்கணும், காத்தாலேந்து எந்த அறிவொன்றும் இல்லாத கோஷ்டியில இருந்துகள் அப்படின்னு பாத்துக்கணும். 6 மணிக்கு எந்த அறிவு ஒன்றும் இல்லாத, 10 மணிக்கு எந்த அறிவு ஒன்றும் இல்லாத, 6:30 மணிக்கு காஃபி வரலன்னா அந்த அறிவு ஒன்று தான் இருக்கு, அவ்வளவுதான். நம்ம எல்லா அறிவும் ஓரம் போயிடுறது, பத்மநாபர் தரிசிக்கணும், எல்லாம் மறந்து போயிடுறது இல்லையா. அப்ப பகவத் பக்தின்ற அந்த அறிவு மட்டுமான மற்ற எல்லா அறிவும் ஒதுக்கி தள்ளணும். நிறைய விஷயங்கள் நம்ம பாரத தேசத்துல நடந்துட்டே இருக்கு, எத்தனை விஷயங்கள் நமக்கு தெரியறது சொல்லுங்க பாக்கலாம். இன்னைக்கு வைஷ்ணவாளுக்கு தெரிஞ்ச விஷயம் பல பேருக்கு தெரியாது, இன்னைக்கு திருமங்கை ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரம், இந்த அறிவு பிரயோஜனம் உண்டு. ஆனா எத்தனையோ நாயன்மார்கள் உண்டு, பன்றிபுரத்துல விசேஷம் உண்டு, திருப்பதியில விசேஷம், நிறைய கோவில்கள்ல இன்னைக்கு ஒரே நாள்லயே பல இடங்கள்ல பல விதமான விசேஷங்கள் உண்டு, நிறைய உண்டு. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் முறஜபம், பல பேருக்கு இந்த முறஜபம்ன்ற ஒரு விஷயமே தெரியாது. திருவனந்தபுரத்தில் நடக்கிற முறஜபமோ இல்ல இந்த லட்சதீபம் மகோத்சவம்ன்ற ஒரு விஷயமும் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அப்ப நிறைய நடந்துட்டுதானே இருக்கு. இந்த அறிவுகள்லாம் நமக்கு பிரயோஜனம் தரக்கூடிய அறிவு. பாகவதத்திலே பிராபாண்டியமா சொல்லக்கூடியது என்னடான்னா, பகவத் சம்பந்தப்பட்ட அறிவு வேணும். வேதவியாசத்துல நாரதரே சொல்ற தர்ம அர்த்த காமம்ன்ற அறிவுகளை பத்தி பேசிட்டு இருந்தா, அறிவு ஒண்ணு இல்லாத பத்தி பேசிட்டு இருக்கியப்பா, ஹரின்ற ஒரு அறிவை பத்தி பேசி ஹரிய அறிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த அறிவெல்லாம் சம்பாதிக்கணும், அதுதானே பிரயோஜனம். குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போறது, கிளாஸ்ல எத்தனை பசங்க இருக்கா, அவ அட்ரஸ் எல்லாம் என்ன, அவ அப்பா எங்கெல்லாம் வேலை பண்றா, அவ அம்மா என்ன பண்றா, அவ வீடு எங்க இருக்கு, அவ எத்தனை ஹைட்டு, அவன் என்ன வெயிட்டு, இத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில மார்க் 0 வாங்கிட்டு வந்தா என்ன பிரயோஜனம். இது எதுவுமே தெரிய வேண்டாம், ஆனா நன்னா படிச்சு விட்டு நன்னா மார்க் வாங்கிடுதுன்னா உலகமே அவனை கொண்டான், இவன் அட்ரஸ கேட்டுன்றது. அந்த மாதிரிதான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்தது, பகவத் சம்பந்தப்பட்டதான அறிவு ஒன்றை சம்பாதிப்பதற்காக. நம்முடையதான சரீரத்தை, நம்முடையதான நேரத்தை, நம்முடையதான மனசை, நம்முடையதான பலத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா உபயோகப்படுத்திக்கிறதுக்காக வந்திருக்கும். நன்னா ஞாபகம், ஆனா தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபட்டு அறிவொன்றும் இல்லாம இருந்து நம்முடைய சக்தி நேரம் எல்லாம் விரயம் பண்ணி ஜென்மாவ வீணடிக்கிறோம், அதை மாத்திக்கணும், அதுதான் அவசியம். அதனாலதான் ஆண்டாள் திருப்பாவை பாடின அறிவொன்றும் இல்லாம இருக்கேளே, பகவத் சம்பந்தமான அறிவொன்றும் இல்லாம இருக்கேளே, சாஸ்திர அறிவு இருக்கு, நிறைய அறிவுகள் இருக்கு, கிரந்தத்தை பத்தி எல்லாம் அறிவு இருக்கு, ஆனா அதனுடைய சாராம்சமான பக்தின்ற அறிவு இல்லைன்னா என்ன பிரயோஜனம். பாகவத மகாத்மியத்திலே பாருங்க என்னெல்லாமோ ட்ரை பண்றாரு நாரதர், பாகவதம் சொன்னா ஞான வைராக்கியத்துக்கு பலம் கிடைக்கும்ன்ற அந்த அறிவு இல்லை. அழகா கயா சாந்தம் எல்லாம் பண்றான் கோகர்ணன், ஆனா பாகவத சப்தாகம்னு ஒண்ணு பண்ணிட்டா பேய்க்கு கூட மோட்சம் கிடைக்கும் அப்படின்ற அந்த அறிவு இல்லாம இருந்தான். அதை பண்ணிட்டான், அந்த அறிவு போதும்னு தீர்மானம் ஆயிடுச்சு. வேதவியாசம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லணும்னு ஆசைப்பட்டு மகாபாரதம் 1.5 லட்சம் சோக தைரியம் முடிச்சுட்டார், யாருக்கும் உபயோகமாகல. மகாபாரத கதை சொல்றதுக்கே ரொம்ப குறைச்சல் தான். யாரோ சுந்தர்குமார் மாதிரி யாரோ சில பேர் கூட தைரியமே இருக்கு. சுந்தர்குமார் கேசவ தீட்சர் இவாள போல சில பேர் மட்டும்தான் மகாபாரதத்தை தொடர்றதுக்கே பாக்குறான். அவா தொட்டாலும் கேட்கறதே அரிதா இருக்கா வச்சுக்கோங்களே. ஏன்னா கதை விட்டு போயிருந்தா குழம்பிடும். பாகவதம்னா ஒரு சீக்வன்ஸ் தெரியும், ராமாயணம்னா ஒரு சீக்வன்ஸ் தெரியும். ஆனா 9 நாள்ல முடிச்சிருவா, 7 நாள்ல முடிச்சிருவா, இதுக்கப்புறம் இதுதான் அப்படின்னு ஒரு கேரண்டி இருக்கு. ஏன்னா கேட்டு 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 பழகிட்டோம். மகாபாரதம் டிவி சீரியல்ல பார்த்தாலும் புரியல, அவள் சொன்னபடி புதுசு புதுசா கதை சொல்ல இந்த கதை நிறைய பேர் மகாபாரதம் புது சீரியல்ல பார்த்து எனக்கு போன் பண்ணி கேட்கிறான், இந்த மாதிரி கதையெல்லாம் மகாபாரதத்துல உண்டா, நாங்க படிச்சது இல்லையே கேட்டது இல்லையே கேட்கிறான். அந்த மாதிரிலாம் குழப்பம் வந்துடுறவன். அதனால நாரதர் சொன்னாரே, வேதவியாசரே எல்லாத்தையும் எழுதுனீரே, அரிய பத்தி எழுத வேண்டாம், அதை எழுதுன்னு சொல்லி பாகவதம் எழுத வச்ச. அப்ப அந்த அறிவு பிரயோஜனமுடையதா இருக்கு. அதனாலே ஆண்டாள் சொல்றா, மத்த எல்லா அறிவும் சம்பாதிச்சே பகவத் அறிவுன்ற ஒன்றை சம்பாதிக்க வேண்டாமா, அதல்லவா இந்த ஆத்மாவுக்கு பிரயோஜனம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லி அழகா அந்த அறிவு சம்பந்தப்பட்டதான விஷயத்தை திருப்பாவையா சொல்றான். அத்தனை ஆச்சரியமா சொல்றான், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா நீராக போதுவீர் போதுவினோ நேரிழையில் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் பூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேலி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறைதருவான் பாரோர் புகழ படிந்தேரோ எம்பாவாய். பகவான் நமக்காக அவதாரம் பண்ணிருக்கான். நந்தகோபுர யசோதை பிள்ளைவரம் கேட்டா, கிருஷ்ணலீலை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டா, அவளுக்காகத்தான் வந்தான். ஆனாலும் அடுத்தவாளுக்கு அந்த பிரயோஜனம் கிடைச்சது. இந்த மாதிரி திவாகர முனிக்காகத்தான் பத்மநாபர் இங்க வந்தா, அவரோட பிரயோஜனம் முடிஞ்சு போகலையே, அவரை தாண்டி நம்ம வரைக்கும் நம்முடைய வம்சத்தார் வரைக்கும் இந்த பிரயோஜனம் இருக்க போறது இல்லையா. அதனாலே அவன் திருவடிகள்ல சரணாகதி பண்ணணும், அந்த அறிவு வச்சுக்கோங்கோ, அதுதான் அவசியம், அதுதான் பிரயோஜனம். அவன் திருவடிகள்ல நாம விழுந்துட்டோம் அப்படின்னா ஆனந்தமா அனுபவிக்கலாம். அவன் நமக்கு எல்லாம் கரும்படியா இருக்கான். அந்த அறிவு ஒண்ணு விழுந்துட்டா போதும் அப்படின்னு முதல் திருப்பாவையில பகவத் சரணாகதின்ற ஒரு விஷயத்த பிராதான்யமா சொல்லி நமக்கு உபகாரம் பண்றதுக்கான முழு அதிகாரமும் உரிமையும் அர்ஹதையும் சுவாமிக்கு உண்டு. அதனால அவரிடத்திலே நாம் சரணாகதி பண்ணுவோம். மற்ற ஒரு டென்ஷனும் நாம எடுத்துக்க வேண்டாம். இப்ப கதை கேட்க வரே, உங்களுக்கு என்ன டென்ஷன் ஒண்ணும் கிடையாது. 6 மணிக்கு கதை ஆரம்பிக்க போறோம்னா 6 மணிக்கு வந்துட்டு உட்காந்துட்டா போதும், கதை முடிகிற வரைக்கும் உட்காந்து கேட்டுட்டா போதும், அவ்வளவுதான் டென்ஷன். எங்களுக்கு தான் டென்ஷன், என்ன டாபிக் என்ன டென்ஷன், உங்களுக்கு என்ன டென்ஷன், ஒரு டென்ஷனும் கிடையாது இல்லையா. இன்னைக்கு முடிப்பாரா முடிக்க மாட்டாரா, முடிக்கலன்னா அவர் எப்பவுமே இப்படிதான் அப்படின்னு சொல்லிடுங்க, முடிச்சுட்டாரா பரவாயில்லையே முடிச்சுட்டாரு, அவ்வளவு பெருசா ஒண்ணு வித்தியாசம் கிடையாது. அந்த மாதிரி வாழ்க்கையிலையும் எல்லாத்தையுமே டென்ஷன்ஸ். அதனாலதான் பிரகலாதன் ரொம்ப சமத்தா சரணம்னு முதல்ல சொல்லிட்டான். பக்தியில சுலபம் எதுன்னா காதை கொடுத்து கேட்கறது, தொந்தரவே இல்லாத வேலை எதுன்னா காது கொடுத்து கேட்கறது, சத் விஷயமா கேட்கறது, ஹரி விஷயமா கேட்கறது. அதனால அழகா காது கொடுத்து கேட்டுட்டே இருந்தோம்னா தானாகவே வாழ்க்கை மாறும். இப்ப கேட்கிற விஷயம் எல்லாம் அவங்க காது வழியா ஹிருதயத்தை போய் பதியறதுன்னு, இந்த ஹிருதயத்தை பதியும் பொழுது அப்பப்ப சரி எல்லாம் நல்லபடியா நடக்கும், எல்லாம் பகவான் சரி கொண்டு பதி பண்ணி கொடுப்பான்னு ஒரு புத்தி வருது பாருங்க. அந்த ஒரு சிந்தனை உங்க வாழ்க்கையில பல சந்தர்ப்பத்துல பல விஷயங்கள்ல பெரிய மாறுதலை உண்டாக்கும். மனசுக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. இதுல எதையான ஒண்ணு விதைச்சுட்டோம்னா இது வளர்ந்துட்டே இருக்கும். அது முள்ளு செடியோ ஆலமரமோ பாரிஜாதம் எதை வேணா விதைக்கும், என்ன பார்க்கலாம். சில பேர் ஒரு வெறுப்பு விதைச்சிருப்போம், அது வளர்ந்துட்டே தான் இருக்கு, குறைஞ்ச பாடாலே இல்லை. சில பேர் மேல நம்பிக்கை விதைச்சிருப்போம், அது வளர்ந்துட்டே இருக்க மாதிரி தான் இருக்கு, ஒழிய குறைஞ்ச பாடா இல்லை. டிவி சீரியல்ல ஒரு ஆசையை வச்சுட்டோம், வளர்ந்துட்டு தானே இருக்கு, இந்த ஒரு சீரியல் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்கா. பார்த்து முடிச்சுட்டு விட்டுட்டேடா இந்த அதுக்கப்புறம் இன்னொரு சீரியல், இது நல்லா இருக்கு தெரியுமா, என்னமா இருக்கு தெரியுமா. இப்ப நான் வழக்கத்துக்கு அரசியல் ரொம்ப பேர் பிடிச்சிருக்கு, ரொம்ப லைவா இருக்குன்னு சொல்ல, அடுத்து அதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பிருக்கு. அப்ப இந்த ஆசைன்ற ஒண்ணு வளர்ந்துட்டு தானே இருக்கு, குறைஞ்ச பாடு இல்லை இல்லையா. எல்லாத்துலயும் தேவை, எல்லாத்துலயும் ஒரு ஆசை வளர்ந்துட்டு தானே இருக்கு. அது போல இந்த பகவத் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாசிட்டிவான எண்ணங்களை வதச்சுட்டேன்னா இது ஒரு பக்கம் வளர்ந்துட்டே இருக்கும். ஒரு ஸ்திதியில சத்தியமா இது நிச்சயமா பிரயோஜனம் தரும். அதனாலதான் மனசுக்கு சத் விஷயங்களை விதைக்கணும்ன்றதுதான் நம்முடைய தர்மம். அதனாலே ஆண்டாள் சொல்றா, நந்தகோபகுமாரனா வந்திருக்கான், யசோதா நந்தனா வந்திருக்கான், நீர்கள்லாம் பண்ணக்கூடியவனா இருக்கான், அவன் அனுபவிப்போம் வாங்கோ. அவர் எதையுமே சொல்லல ஆண்டாள், உங்க கஷ்டம் எல்லாம் தீரும், உங்க பிரச்சனை எல்லாம் தீரும், உங்க குடும்பம் நன்னா இருக்கும், அதெல்லாம் இல்ல. இங்க வந்துட்டேன்னா அது தானா நடக்கும். நம்ம பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறனாலே அது இன்னும் மோசமா போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ரொம்ப ஓவரா பிளான் பண்றதுனாலேயே இன்னும் 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 தொந்தரவுகள் ஜாஸ்தி ஆயிட்டே ஒண்ணும் இல்லை. ஏனேன்னு விட்டுட்டோம்னா வாழ்க்கை சௌக்கியமா சௌகரியமா போடும். சின்ன குழந்தையா இருக்கும், பலூனுக்கோ இல்லாட்டி பொம்மைக்கோ ஆசைப்படுறோம். குழந்தைக்கு பலூன் வாங்கறதுக்கான பைசா கிடையாது, இல்லாட்டி ஒரு பொம்மை வாங்கறதுக்கான தகுதி கிடையாது. அது வாங்குற தகுதி அப்பாவுக்கு இருக்கா இல்லையா அதுவும் அது எதுவுமே யோசிக்கிறது கிடையாது. ஆனா அப்பாவை நம்புறதோன்னும் அம்மாவை நம்புறதோன்னும் அந்த நம்பிக்கையே முதல்ல சுகம் தர்றது. அந்த நம்பிக்கை காரணம் கொண்டு அதற்கு அதை அனுபவிக்கிற தகுதியே இல்லைன்னா கூட அப்பா அம்மா வாங்கி கொடுக்கறாங்க. இத்தினோண்டு 3 வயசு குழந்தைக்கு மொபைல் கொடுக்குறோமோன்னு, லேப்டாப்பை கொடுக்குறோமோன்னு, கம்ப்யூட்டரை கொடுக்குறோமோன்னு எல்லாம் 30,000, 40,000, 20,000 ரூபாய் கொடுத்து வாங்கின மொபைல், லேப்டாப், கம்ப்யூட்டர் அப்பா அம்மாவால் தொடப்படாது. எத்தனை விலை கொடுத்து வாங்கியிருக்கேன்னு தெரியுமான்னு சொல்ல முடியறதா? அப்பா அம்மா சொல்ற மாதிரி பண்ணுன்னு அப்படின்னு அதுக்கப்புறம் அது இஷ்டத்தையும் பண்ண வச்சுக்கோங்க. அப்ப அந்த 3 வயசுக்கு அதுக்கு தகுதியே இல்லாததான ஒரு பொருள் எங்கேந்திரா சம்பாதிக்கிறதுன்னா தாய் தகப்பன் மேல வச்ச நம்பிக்கை. அப்ப நமக்கு தகுதி அவசியமே இல்லை. உனக்கு ஜெயிக்கிறதுக்கோ உனக்கு அடையறதுக்கோ ஒரு தகுதியும் வேண்டாம், நம்பிக்கை போதும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன குழந்தைகள் எல்லாம் பிளைட்ல போகிறது என்னடா அதுக்கெல்லாம் தகுதி இருக்கா, சம்பாதிச்சிருக்கா, யாரோ ஸ்பான்சர் பண்றாளா? ஒண்ணும் கிடையாது. அப்பா எல்லாத்துக்கும் அவர் ஒருத்தர் இருக்கா, ஸ்பான்சர் பண்ற காரணத்தையும் ஜெயிச்சிருவார். அப்ப அவனுடைய நம்பிக்கை அதை பிளைட்ல போக முடியறது, ட்ரெயின்ல போக முடியறது, வெளியூர் போக முடியறது, அப்பா எனக்கு அந்த கார்ல அழிச்சிட்டு போன அழிச்சிட்டு போக முடியறது. சாதாரண ஒரு ஏழை கூட தன்னா தான் அனுபவிக்காத சுகத்தை தன் குழந்தைகள் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது சுபாவம். அது தர்மமா நியாயமான்றது வேற விஷயம். ஆனா அது ஆசைப்படுறது வரது இல்லையா? அப்ப அந்த குழந்தை அழகு என்னப்பா நான் அது கூட பண்ணப்படாது, எனக்கு அது கூட லாய்க்கு இல்லையானா அப்பா கடனுடன் வாங்கியாவது அதுக்கு வேண்டிய நடத்துறான் இல்லையா? எல்லா குழந்தையும் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிற தெய்வம் எல்லா அப்பா அம்மாவுக்கும் கிடையாது. எத்தனையோ பேர் லட்சக்கணக்கில் கடனுடன் லோன் எல்லாம் வாங்கி படிக்க வைக்கிறான். அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணுமா அப்படின்னா அது படிக்கணும்னு ஆசைப்பட்டு விடுத்துன்னு சொல்லி இந்த கடனை அடைக்கலாம் எப்படியாவது பிளான் பண்றா இல்லையா? இது தாய் தகப்பன் மேல வச்ச நம்பிக்கையின் ஒரு காரணத்தினாலே இதுக்காக தாயும் தகப்பனும் தான் கடன்பட்டு இதனுடைய ஆசைகளை நிவர்த்தி பண்றா போலே. அப்ப சுவாமி மேல நம்பிக்கை வச்சா என்னெல்லாம் பண்ண மாட்டார். நல்ல விஷயங்களை மனசுல விதைச்சு வச்சிருந்து கோபிகள்லாம் கண்ணன் ரொம்ப பெரியவன் எப்படி அடைய போறோம் யோசிக்கல. கடைஞ்சா தேவல, டான்ஸ் ஆடினா தேவல, ஒரு முத்தா கொடுத்தா தேவல, கட்டி பிடிச்சா தேவல, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் கட்டி பிடிக்கணும்னா விளையாடுறான். ஒற்றைகள் மண்டபத்துல இருந்து பத்மநாபா ஆயன் ஒரு கட்டி பிடிச்சுக்கோயே ஒரு முத்தா குருணா பேராசன் தோன்றதா இல்லையா? பார்த்தாலே பெரிய விஷயம்ன்ற சுவாமிய பக்கத்துல வந்து என்னடி எப்படி இருக்கா அப்படின்னு ஒரு கண்ணத்தை கிள்ளி கிள்ளி தோலை பிடிச்சி ஒரு ஆடு ஆடி திருக்கி கட்டி பிடிச்சி முத்தா கொடுத்தான்னா பேர்கிட்ட சுகம் தகுதி உண்டா? கோபிகளை கூட விட்டுடுவோம். குப்ஜை என்ன தகுதி உண்டு அந்த பொம்பளைக்கு? அந்த பொம்பளை அப்படிதான் சொல்லணும், அந்த பொம்பளைக்கு என்ன தகுதி உண்டு? உடம்போ கூணல், வேலை செய்யறதோ கம்சன் கிட்ட பண்றதோ சந்தன அரைக்கிற வேலை, இவளுக்கெல்லாம் கிருஷ்ண கடாட்சம்ன்றதான் ஒரு அருகதை இருக்கா? எங்கேயோ கிருஷ்ண விஷயம் கேட்டுட்டா, புவன சுந்தரன்னு கேட்டுட்டா, மனசுல ஓரத்துல ஒரு நாள் இவனை பார்த்தா தேவலை, இவன் என் தொட்டான்னா தேவலையேன்னு எங்கேயோ ஓரத்துல விதைச்ச ஒரு ஆசை. இவ்வளவு டென்ஷன், கம்சனை வதம் பண்ணணும், அப்பா அம்மாவை ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணணும், இதுக்கு நடுவில் இவனுக்கு சந்தன வேற பூசிக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் ஓவரா இல்லையா? இவ்வளவு டென்ஷன்ல போனோமா, கடகடன் குபடையா பெருந்த வதம் பண்ணோமா, கம்சன் சாணூர முஷ்டிகனை வதம் பண்ணோமா, தேவக்கு வசதி ரிலீஸ் பண்ணோமா, அப்பா அம்மான்னு காலில் விழுந்தமான்னு இல்லாம மாலாக்காரன் போய் மாலையை போட்டு போறான், இவன் கிட்ட போய் சந்தனத்தை பூசிப்பானா, இவாளுக்கெல்லாம் என்ன தகுதி இருந்ததுன்னா இவனை பார்க்கணுன்ற ஆசையையே தகுதியாக கொண்டு இருப்பேன். பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருக்கு பாருங்க, அதுவே ஒரு தகுதியா? இதெல்லாம் ஒரு தகுதியா? படிக்கணும்னு ஆசையே இருக்குன்றது ஒரு தகுதியா? இச்சாதானே தகுதி. ஆனா சுவாமி கிட்ட மட்டும் அவர் அடையணும்னு ஒரு கிஞ்சித் ஆசையை கூட தகுதியாக சுவாமி எடுத்துக்கிறார். அதான் பகவான் விசேஷம். அதனால பகவானிடத்துல பாரோர் புகழ படிந்து அவர் காலில் விழுந்துருங்கோ, நான் நன்னா இருப்பேன், என் குடும்பம் நன்னா இருக்கும், என் பசங்க நன்னா இருப்பா, நாங்க ஒரு குறவு இல்லாம இருப்போம், எனக்கு நிறைய பகவத் அனுபவம் கிடைக்கும், நான் பத்மநாபரை நன்னா அனுபவிப்பேன், எனக்கு பாகவதம் நன்னா வரும், எனக்கு பாகவதம் பிரத்யட்சமா புரியும். சும்மா அப்படி நினைச்சு வைங்க, காசா பணமா நிறைய விஷயங்கள் கண்ணாபின்னான்னு நினைக்கிறவர்கள் நடக்கிறதோ இல்லையோ, பிரயோசனப்படுறதோ இல்லையோ, ஆசைகள்லாம் நிச்சயமா நடக்க போறது கேரண்டி எல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு ஆசைப்பட்டு வைக்கிறவள் இல்லையா? காத்தால கண்ணாடியை பார்த்துக்க நன்னா தான் இருக்கேன்னு வச்சுக்கிறேன். உங்களை பார்த்து அடுத்த ஆளுகள்லவா தெரியும் நன்னா இருக்களா இல்லையான்னு. நான் புவன சுந்தரன் தான், நான் புவன சுந்தரி தான் ஒரு அபிப்பிராயம் இருக்கணும். நல்லா இருக்க வெளில தெரியுறதா? கண்ணாடியை பார்த்துட்டு ஆஹா நான் நன்னாதான் இருக்கேன் அப்படின்னு. அப்ப தகுதியே இல்லாம நம்ம அழகி, நம்ம அழகன், நான் புத்திசாலி, இவ்வளவு ஐடியா பண்ணேன், இப்படி எல்லாம் கண்ணாபின்னா நினைக்கிறத விட பத்மநாபனை பார்ப்பேன், பத்மநாபன் அனுபவிப்பேன், யசோதா போல கிச்சாவதிக்கு மடியில வச்சுப்பேன், கிச்சாவுக்கு பால் கொடுப்பேன், நந்தகோபுரம் மாதிரி கிச்சனை பக்கத்துல விட்டு தூங்குவேன் நினைச்சுட்டு வாங்கும். இதுதான் கோபிகைகள் பண்ணா அது பிரத்யக்ஷத்துல ஒரு நாள் நடந்து. கற்பனையா இருந்தாலும் பக்தி ஒரு நாள் சத்தியமாக பவிக்கும். பாகவதம் எடுத்தவன முதல் நாள் போகும்பொழுதுதான் நமக்கெல்லாம் பாகவதம் வாசிக்க வராதுன்னு தோணிடும். முதல் நாள் ஆசையில போயிடுவோம், ரெண்டாவது கிளாஸ் போனோம் பரவாயில்லன்னு தோணும், மூணாவது கிளாஸ் நமக்கு வராதுன்னு தோணும், நாலாவது கிளாஸ் அழுக வரும், அஞ்சாவது கிளாஸ் விட்டுடலாமான்னு தோணும், ஆறாவது கிளாஸ் காரணம் கிடைக்குமான்னு தேடுவோம். ஆனா அப்படி இப்படி படிச்சு கடைசியில 18 ஸ்லோகத்தையும் படிச்சிருவோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பழகி இந்த பாகவதம் வந்துடுறது இல்லையா? நம்ம பாகவதத்தை விட்டு ஓடணும்னு நினைச்சாலும் அது நம்மள பிடிச்சு விடுறது இல்லையா? அவ்வளவுதான். வாழ்க்கை சுகமானது சுலபமானது சுவாமி கிட்ட விட்டுடுங்க, அவர் பார்த்துப்பா. அதனாலதான் ஆண்டாள் சொல்றார், நாராயணனே நமக்கே பறைசுவான், சந்தேகமே வேண்டாம், கேரண்டியா ஓம் பங்கு உண்டு. அவளுக்கு கிடைச்சதே இவாளு கிடைச்சது, உனக்கும் ஒரு பங்கு உண்டு. குப்ஜைக்கு ஒரு பங்கு இருந்தது இல்ல, பகவானுக்கு டிரெஸ் தரமாட்டேன்ற வண்ணானுக்கு ஒரு பங்கு. என்னடா பங்குன்னா, பகவான் தன் கையினாலே தலையை கிள்ளி போட்டான். இப்படி ஒரு மோட்சம் யாருக்கா கிடைக்குமா? நம்ம தலையில அப்படி கிள்ளி எடுத்துட்டாரா நிம்மதி அப்பாடம் மோட்சத்தை அடைஞ்சிட்டு போயிடலாம். பத்மநாபகை நன்னாவே இருக்கு, தலையை கிள்ற மாதிரிதான், எடுக்க மாட்டேங்க. அந்த ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைச்ச, அந்த பாக்கியம் லோகத்துல வேற யாருக்கும் கிடைக்கல. காளியனுக்கு பகவான பாதாதிகேசம் கடிக்கிற பாக்கியம் யசோதைக்கு கூட கிடைக்கல, கோபிகளுக்கு கூட கிடைக்கல, ராதிகாராணிக்கு கூட வாய்ப்பில்லை. திருமங்கையாழ்வார் கூட பகவானுடைய விரலத்தான் கடிச்சார், கடித்தவனை கண்டேனோ திருமங்கையாரை போலேன்னு திருக்கோளூர் பெண்பிள்ளை சொல்றா. பகவானுடைய ஒரு விரலை கடிச்சதுக்கே திருமங்கையாளர் ஆஹா ஆஹா வாடி மீன் வாடி வருந்தினேன்னு புலம்புறார். அப்ப உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கடிச்ச காளியின் பாக்கியத்தை எங்கெல்லாம் சொல்றது? அப்ப நமக்குன்னு ஒரு பகவத் அனுபவம்ன்ற ஒண்ணு காத்துருக்கு, அது அனுபவிக்கணும்னு இருக்கோ அது போதும். அதுக்கு என்னடா பண்ணணும்னா ஆண்டாளே சொல்றா, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி, நெய்யுண்ணோ வாழுண்ணோ நாட்காலே நீராடி, மையிட்டெழுதோ மலரிட்டு நாம் முடியும், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும், ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கைகாட்டி உய்யுமாறி உகந்தேலோர் எம்பாவாய். அவன் இருக்கான், அவன் ரட்சிப்பான், அவன் திருவடியை பிடிச்சுக்கோ, நிச்சயமா நன்னா. இதுக்கு மேல யோசிக்கப்படாது. இவ்வளவு நாள் யோசி, இவ்வளவு நாள் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன், நடக்கிற மாதிரி தெரியல, இத்தனை தடவை கோவில் போயிட்டு வந்துட்டேன், முன்னேற்றமே தெரியல, இப்படி எல்லாம் புலம்பிட்டு இருக்கும். எதுவும் யோசிக்கப்படாது, நம்ம பாட்டுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கணும், நாமச்சவம் பண்ணிட்டே இருக்கணும், கோவிலுக்கு போயிட்டே இருக்கணும், இப்படியே வாழ்க்கையில ஓடிட்டு போயிடலாம். நடக்கிறதும் இல்லையோ, இது சந்தோஷம் தான். நடக்காதுன்னு நான் சொல்ல வரல, ஒருவேளை நடக்கும் நடக்கும் நினைச்சிட்டு போகிறதே பாருங்கோ, இதுவே ஒரு சமாதானம் ஒரு பலம். சமயத்துல ட்ரெயின்ல போவோம், ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அப்படி இருந்துட்டே இருப்போம் ஸ்டேஷன்ல. இப்ப போயிடுவான் போயிடுவான், முதல்ல 1/2 hour தான் லேட்டு, நைட்டு பிக்கப் பண்ணிடுவான், கடைசியில 4 hours லேட் ஆயிடும். ஆனா 4 hours லேட்டு போய் உட்காந்து 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 போயிடும், 1/2 hour வந்துடுவான், இப்போ வந்தாச்சு கைக்காடு வந்தாச்சு அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி அப்படியே உட்காந்து 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 வாழ்க்கை அப்படி ஓட்டிட்டு போயிடலாம், கவலையே வேண்டாம். அதனால ஆண்டாள் சொல்ற, அவன் திருவடியை பிடிச்சிருந்து அந்த நாமத்தை பாடு, அது போதும். பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடி பாடி, பிடிச்சுக்கோ, அவன் நாமத்தை பாடிண்டே இரு, மத்தபடி அதெல்லாம் தானா நடக்கும். நீ ரொம்ப யோசிக்காதி, ரூம் போட்டு யோசிச்சிருக்கிற எல்லாரும் அவசியமே இல்லை, சாதாரணமா விட்டுடுங்க, தானா நடக்கும்னால ஆண்டாள் சொல்ற தைரியமா இரு, அவன் பாட்டுக்கு இருக்கா, செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறி உகந்து உய்யணும், நான் உய்வேன், எனக்கு சுவாமி கிருப பண்ணுவார். அவ்வளவுதான், அதுவே அழகா நம்முடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். 3வது பாசுரத்தை சொல்றா, ஓங்கி உலகளந்த உத்தமன் தேர்ப்பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால், இங்கின்றி நாடெல்லாம் திங்கள் உம்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயல்கள தூங்குவளை போதில் புரிவண்டு கண்படுத்த தேங்காதை புக்கிருந்து சீர்த்த முறைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோ ரெம்பாவார். நான் திருப்பாவை பாசுரம் பை பாசுரம் நிறுத்தி நிதானமா வேர்ட் பை வேர்ட் வியாக்கியானம் பண்ணல. அதெல்லாம் நிறைய பேர் விஷயம் தெரியும். முக்கியமா ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஆண்டாள் எந்த அறிவு நமக்கு வேணும்னு சொல்றாளோ அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். அதுதான் முக்கியம். வியாக்கியானம் நிறைய உண்டு. திருப்பாவைக்கு அஞ்சு நாள்ல திருப்பாவை முடிக்கவே முடியாது. அந்த சாரத்தை கிரகிக்கணும். முதல் பாசுரத்துல பகவான் இருக்கா நமக்கு கிருபா பண்ணுவான் அந்த அறிவு. ரெண்டாவது பாசுரத்தை அவனை திருவடியை பிடிச்சுக்கோ அவன் நாமத்தை பாடு. மூணாவது பாசுரத்தை சொல்றா அவன் நாமத்தை பாடினா நீங்காத செல்வம் நிறைந்து. ரொம்ப அழகு. நீங்காத செல்வம் என்னெல்லாம் செல்வம் வேணுமோ, சரீரத்துக்கு வேண்டியது, ஆத்மாவுக்கு வேண்டியது, மனசுக்கு வேண்டியது, இந்திரியங்களுக்கு வேண்டியது, ஜீவிதம் முழுக்க வேண்டியது, ஜீவிதத்து வாழ்க்கைக்கு முன்னும் வாழ்க்கைக்கு பின்பும். எல்ஐசிக்காரா சொல்வா வாழ்க்கைக்கு முன்பும் வாழ்க்கைக்கு பின்பும் அப்படின்னு. அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஆண்டா சொல்றான் நீங்காத செல்வம் நிறைந்து. என்னடா பண்ணணும்னா வெறும நாமஜபம் பண்ணு. சத்த வேணுமா, அதுக்கு கான்சன்ட்ரேஷன் வேணுமா, மனசு அங்க ஓடுறது அதெல்லாம் யோசி. அது எங்க வேணும் அது அப்படிதான், அது ஓடினாதான் மனசு. அது ஓடாம ஒரு இடத்துல இருந்தா நீங்களாம் ஞானியாடி வேலை எங்களுக்கு வேலை எல்லாம் போயிடுவோம். உபன்யாசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுது. அப்புறம் எல்லாரும் நம்மாழ்வா மாதிரி உட்காந்துருவோம். அப்புறம் லோகத்தினுடைய சஞ்சாரம் நடக்காதுன்னு மனசு ஓடணும். அப்ப ஓடினாதான் நம்ம மனசு எப்படி இருக்குன்னு நமக்கு புரியும். இது ஓடல வச்சுக்கோங்களேன் அகம்பாவத்தை ஓடிடும். அதான் கஷ்டம். இது ஓடிட்டே இருந்தா கொஞ்சம் ஒரு இன்சீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் வேணும். அப்பதான் கொஞ்சமாவது ஒழுங்கா இருக்கும். எதுவுமே இல்லைன்னா கிருஷ்ணனே கிடைச்சாலும் விட்டுடும். கோபிகள் அப்படிதானே கிடைச்சான் நன்னா ராகம்னு உன்னை கிடைச்சுடுத்து கிருஷ்ணன் வந்துட்டான் கிடைச்சுட்டான் ஆஹான்னு நினைச்சுட்டான். அந்த அகம்பாவத்தை கஷண நேரத்தை விட்டுட்டால கடல் மாசம் முழுக்க விரதம் இருந்து பகவான் சரத்கால ராத்திரிகள்ல விளையாடுறேன்னு சொல்லி சங்கல்பம் பண்ணி வேணுகானம் பண்ணி இத்தனை பேரை கூட்டு வந்து நிக்க வச்சு கேள்விதெல்லாம் பேசிட்டு அழகா சம்சாரம் எல்லாம் பண்ணிட்டு யமுனா ஆத்தங்களோட உட்கார்ந்த சமயத்துல அப்பாட பகவான் கிடைச்சுட்டானேன்னு நினைச்சு அழாம தேவதைகள் சொல்றத கேட்டதுனால அகம்பாவ வந்து கோபிகள் விட்டுட்டா இல்லையா? அப்ப என்னடா எனக்கு கிருஷ்ணன் கிடைச்சுட்டான்ற ஒரு தோணலே கிருஷ்ணனை விட்டுடுச்சு. கிருஷ்ணனை விட வைக்கிறதுக்கு அதுவே காரணமாயிடுச்சு. இப்ப மனசு ஓடிட்டே இருந்ததுன்னா அப்பப்ப மனசு ஓடிட்டே இருக்கு. சத்சங்கத்துக்கு போனா தேவலையேன்னு தோணும். மனசு ஓடவே இல்லைன்னா என் மனசு சரியாது நான் சத்சங்கத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லிடுச்சு. மனசு ஓடிட்டே இருந்தா அட்லீஸ்ட் அஞ்சு நிமிஷம் நிம்மதியா இருக்கா, பத்மநாபர் கோவிலுக்கு போகலாம்னு தோணும். மனசு ஓடவே இல்லைன்னா நான் என்னது கோவில் போகணும், நான் என் மனசு சுத்தமா இருக்கு, நிம்மதியா இருக்கு, சமாதானமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆத்துல உட்காந்து கோவிலுக்கு ஒரு பத்து பேரையும் கெடுத்துட்டு இருக்கும். அதை விட மனசு இங்கேயும் அங்கேயும் அலபாஞ்சதுன்னா தானாகவே நாம சரியில்லைன்ற ஒரு நிதர்சனமான சத்தியம் நமக்கு புரியும். அது புரியணும் இல்லையா? நம்ம ரொம்ப ஒழுங்குன்னு ஒரு அபிப்பிராயம் எப்படா மாறும்னா நம்ம மனசு கண்டமேனிக்கு அலைஞ்சாதான் ஓ இன்னும் சரியில்லை, இன்னும் மாறினா தேவை, இன்னும் மாறணும், இன்னும் மாறணும், இன்னும் சரியாகும், இன்னும் பக்குவப்படணும்ன்ற ஒரு புத்தி இந்த மனசு எப்படி இப்படி ஓடும்பொழுது தான். அப்ப இந்த மனசு ஓடிட்டே இருக்கட்டும். நீங்க பாட்டுக்கு நாமஜபம் பண்ணிண்டே இருக்கும். நாமஜபம் வெறும பத்மநாப பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே பேசுமின் கூசமின்றி பெரிய நீர் வேலை சொல்ந்து வாசமே கமழும் சோலை வயல் அணி அனந்தபுரம் நேசம் செய்து உழைகின்றானை எளிமையால் மலர்கள் தூவி சொல்றார் ஆழ்வார். நிறைய சொல்லுங்களே பத்மநாபா 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 சர்வத்திர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா. இப்ப நான் அப்படியே சத்தியோட சொல்லிட்டேடா, அப்படியே ஹதயத்துல பத்மநாபரை கொண்டு வச்சு சொல்றேடா இல்லையோண்ணா? ஆனாலும் பத்மநாபான்ற நாமம் வந்ததுதான். ஆனாலும் அவருக்கு ஆதர விழுமோன்னோ அது இந்த ஏரியாவுக்குள்ள பத்மநாபான்னு கத்தினா அவர் மட்டும்தான், கிடையாது கிடையாது. அப்ப கான்சன்ட்ரேஷன் இல்லாம மனசு எங்கேயோ வச்சுட்டு இருந்து பத்மநாபா சொல்ல வருதோன்னு இதுதான் நாம ஜபத்துடைய பலம். நம்ம பலம் இல்லை ஞாபகம் நம்ம சொல்லுவோம். நான் அப்படி கான்சன்ட்ரேஷனே இல்லை நாம சொல்லும் போது மனசு லயப்பட மாட்டேங்கிறதுன்னு எல்லாரும் சொல்லுவோம். ஆனா அதையும் தாண்டி விஷ்ணு சகஸ்ரநாமம் வருது இல்லையா? அப்ப எடா புரியறதுன்னா நம்மை காட்டிலும் நாம ஜபம் பலம் உடையது. இது என்ன புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த நாம ஜபமே நம்ம மனசையும் சரி பண்ணி பக்குவப்படுத்தி ஒழுங்கா பண்ணிடும். நம்ம சரியா இருந்துட்டோம்னா நாம ஜபம் வராது, நான் ஒழுங்கா இருக்கேன்னு தோணிடும். நான் 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 ஜபம் தான் வரும். நம்ம ஒழுங்கா இல்ல, ஆனா நாமஜபம் வரதுன்னா நாமஜபம் வசத்தின்னு தோணும். இன்னும் நன்னா நாமஜபம் கான்சென்ட்ரேஷனா பண்ணணுமேனு தோணும். அதனால ஆண்டாள் சொன்ன, நீ பாட்டுக்கு நாமஜபம் பண்ணு, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. டெய்லி ருட்டீன், எல்லா ருட்டீன் வச்சிருக்கோம் இல்லையா, மலமூத்திர விசர்ஜனம் பண்றது ருட்டீன், பல் தேய்க்கிறது, குளிக்கிறது, ட்ரெஸ் போடுறது, மனுஷாவோட பழகிறது, அது ஞாயிற்றுக்கிழமை ருட்டீன், திங்கக்கிழமை ருட்டீன், சனிக்கிழமை ருட்டீன், ஏகாதசி ருட்டீன், சித்திய ருட்டீன், நிறைய வச்சிருக்கோம் இல்லையா, சங்கரகர சதுர்த்தி ருட்டீன், தீபாவளி ருட்டீன், சார்த ருட்டீன், அமாவாசை ருட்டீன், இதெல்லா ருட்டீன் கூடவே நாம ஜப ருட்டீன் பண்ணிட்டே வாங்க, அவ்வளவுதான் டெய்லி. இது என்னடானா, இது கொஞ்சம் கொஞ்சமா தானாவே மாத்திண்டு வருமா. அதனால ஆண்டா சொல்ல, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடு. பெரிய கான்சன்ட்ரேஷனுடையா சொன்னான் அஜாமிலன், இல்லவே இல்லையே. அவன் பாட்டுக்கு நாராயணான்னு பிள்ளைய நினைச்சு கத்தினான். சத்தியமா ஒரு ஓரத்துல கூட நாராயண ஸ்மரணையே இல்லாம சொன்னான். ஒரு ஓரத்திலே இருந்திருக்கப்படாதா, வேதம் எல்லாம் ஜிபிச்ச பிராமணன் தானே. ஆனா ஒரு ஓரத்துல கூட புருஷ சூத்திரம் சொல்லியிருக்கோம், நாராயண சூத்திரம் சொல்லியிருக்கோம், அந்த நாராயண நினைச்சுட்டு ஒரு ஓரத்துல கூட நாராயண ஸ்மரணையே இல்லாம ஒரு நாராயண நாமஜபம். அதுக்கே நாராயணனுக்கு பொறுக்க முடியாம ஓடி வந்துட்டார். அவரே வந்திருப்பா, இருந்தாலும் போனா போறதுன்னு ஜெயவஜியா தடுத்துட்டு நாங்க போறோம் சுவாமின்னு வந்துட்டான். இப்படி அவரே ஓடி வந்திருக்காங்க. அவரே வந்தா அனடா பிரச்சனை, அப்பயே மோட்சத்துக்கு அழிச்சுட்டு போயிருப்பார். அவனுக்கு நாமஜபம் மகிமை தெரியாம போயிருக்கும். அதனாலதான் ஜெயவஜியால் அனுப்பினார். இல்லாட்டி ஜெயவஜியால் தள்ளி விட்டவருக்கு இங்கேயிருந்து போங்கோடா அஜாமினனை காப்பாற்ற கூடான்னு அனுப்பினார் சுவாமிக்கு. டக்குனு ஓடி வர தெரியாதான், இவர் வந்துட்டாருன்னா யமதூதர்கள் பயந்து போய் ஓடி போயிடுவார். இவனுக்கு நாமஜபம் மகாத்மியமே புரியாம போயிருக்கும். அதனாலேயே தான் சில இடங்கள்ல சுவாமி நேர வரா, சில இடங்கள்ல தூதுவர்கள் அனுப்புறான். ஏன்னு கேட்டா அவ அவளுக்கு தகுந்தா போல புரிய வைக்கிறான். அந்த அஜாமிலனுடைய நாராயண நாமத்துக்கு ஒரு பெரிய கான்சன்ட்ரேஷன் கிடையாது, சொந்த கிடையாது, தியானம் கிடையாது, பகவத் ஸ்மரணை கிடையாது. அப்ப அவ்வளவு பலமுடையதுன்னா அப்ப மோட்சம் வரைக்கும் ரைஷன் போகும்னா நம்ம குழந்தைக்கு ஒரு வேலையை கொடுக்காதா, நம்மாத்து பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்காதா, நம்ம உடம்ப சரி பண்ணாதா, நம்ம குடும்பத்தை சரி பண்ணாதா, நம்ம வாழ்க்கைய நடத்தாதா, அந்த அறிவு அந்த அறிவு ஒன்றும் இல்லாம எல்லா பிளானும் பண்ணிட்டு இருக்கு. எல்லா வாசுபடி வீட்டை கட்டுறேன், ஜோசிக்காரன் சொன்னபடி பரிகாரம் பண்றேன், நவரத்தன போடுற அவன் சொன்ன போடுறேன், நியூமராலஜி படி பேரை மாத்திரேன், இவ்வளவு அறிவு இருக்கு. நாராயணான் மறந்து சொன்னா கூட மோட்சம் கிடைக்கும்ன்ற அந்த அறிவு ஒன்றும் இல்லாத ஜனங்களே அந்த அறிவு மட்டும் வச்சுக்கோங்கோ, அது எல்லா அறிவும் தள்ளி விட்டுடுங்கோ. நீங்க வெறுமை சொல்லிட்டு வாங்க, பத்மநாபா 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 பத்மநாபா, பெரிய கான்சன்ட்ரேஷனே வேண்டாம். நீ டெஸ்ட் பண்ணி பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, பயப்படவே வேண்டாம், டெஸ்ட் பண்ணி பாருங்க, கான்சன்ட்ரேஷனே வேண்டாம். ஆனா அந்த நாம ஜபம் அப்படியே தவனாக மாற்றும். இந்த ட்ரெயின்லாம் போயிட்டு இருக்கும், நல்லா தூங்கிட்டு இருக்கும். சில இடங்கள்ல ரொம்ப உஷ்ண பிரதேசத்துல இருந்து குளிர் பிரதேசம் போகும். இங்க எது வடக்குல போறோம்னு வச்சுக்கோங்க, இப்பெல்லாம் கொஞ்ச தூரம் நம்ம ஊர் எல்லையை தாண்டி டக்குன்னு ஒரு தனிப்பு வரும். சின்ன சந்தம் டக்குன்னு கதவை அடைப்போம், போர்வையை போதிப்போம், நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணவே இல்லை, சௌக்கியமா தூங்கிட்டு இருந்தோம். ஒரு நிலைமை இல்லாம விஷத்து வெளியேறதுன்னு ஜன்னல்லாம் திறந்து போட்டு அசாயா தூங்கிட்டு இருந்தோம். ஒரு கணத்துல அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணோன்னு எங்கேந்தோ ஒரு சின்ன வந்த உடனே நல்ல தூக்கத்துல இருக்கும், அச்சேதனமான சரீரத்தை மேல சிலீர்னு ஒண்ணு படுறது, குளுறது, அப்படி போர்வை எடுத்து போத்திக்கிறோம், ஜன்னலை சாத்தணும். அப்ப நமக்கு புத்தியே இல்லைன்னா கூட அச்சேதனமான சரீரத்து மேல ஒரு உஷ்ணமோ ஒரு குளிரோ வந்தா இது புரிய வச்சு இது ஆத்மாவுக்கு சொல்லி ஆத்மா எல்லாத்தையும் பண்றது அப்படின்னா, அப்ப நாராயண நாமம் பண்ணாதா, பகவன் நாமம் பண்ணாதா? அப்போ பகவன் நாமம் பகவானுக்கு நன்னா தெரியும், ஆத்மாவுக்கு நன்னா தெரியும், நம்ம புத்திக்கு புரியல, மனசுக்கு தெரியல, சரீரத்துக்கு தெரியல. அப்ப அவன் நாமத்தை விடாம சொல்லிடுவான், கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னாலும் பரவாயில்லை, புத்தி எங்கேயாவது மேய்ஞ்சாலும் பரவாயில்லை, மேயட்டும், எவ்வளவு தூரம் மேயும், டயர்டாகி கடைசியில் ஆமா போய் யோசிச்சு யோசிச்சு மடித்து போயாச்சு நான், அவள் சொல்லி 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 டயர்ட் ஆகிடும், டயர்ட் ஆகிடுறோம், அவ்வளவுதான் மனு இருக்கு. அதனால யோசிக்கணும், இஷ்டத்து எங்க வேணா புத்தி ஓடட்டும், தானா ஒரு ஸ்டேஜில் டயர்டாகி போதுண்டாப்பா, ஒன்றும் யோசிக்காம இருந்தா போதுன்னு எனக்கு ஆயாச்சு, யோசிச்சு 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 டென்ஷன் ஆனதுதான் மிச்சம், நான் ஒன்றும் யோசிக்க போறதில்லை, அப்படியே பத்தனா அவர் பாதுட்டு வரேன்னு வர்றது இல்லையா, அதுதான் நாம ஜபத்துடைய பரம பிரயோஜனம். அதனால ஆண்டா சொல்றா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீர் ஆடினார். கிருஷ்ணா உனக்காக பண்றேன்டா, அவ்வளவுதான். விளையாட்டு போல பண்ணிட்டே வாங்கும், அது ஆனா மாத்திடும். இந்த சந்தர்ப்பத்தை நாரதருக்கு அகம்பாவம் வந்துடுச்சு, நான் நன்னா நாமும் ஜபிக்கிறோம் அப்படின்னு. இப்ப பகவான் பார்த்தா நாரதனை போய் அழகா ஒரு சம்சாரிய பாருப்பா, ரொம்ப அழகா நாமும் ஜபிக்கிறான் அப்படின்னு. உடனே நாரதனும் வந்தார் பார்த்தார், அவன் காத்தால் எழுந்தான் நாராயணா அப்படின்னா சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தான். நாரதன் பார்த்தார், எப்படா நாம ஜெபிப்பான், எப்படா நாம ஜெபிப்பான்னு பார்த்தா ஒரு நாமும் சொன்னதுதான். திரும்பி ராத்திரி படுத்துக்கும்போது நாராயணா சொல்லிட்டு படுத்துட்டான். நாரதனுக்கு வந்ததே கோபம், நேரம் நாராயணன் கிட்ட போனார். அவன் என்ன பெருசா நாம சொல்லி கிழிக்கிறான், நம்ம சொல்லுவோம் தெரியுமா, பெருசா பாகனை படிச்சு கிழிக்கிறாளாம், பெருசா கோவில் போயிட்டு வந்துட்டாளாம், பெருசா சத்தங்கம் கேட்டுட்டாளா. பொறாமையின் வெளிப்பாடு, அகம்பாவத்தின் வெளிப்பாடு. நாரதர்னா மட்டும் ரசிக்கிறது, நம்மள சொன்னா உதைக்கிறதோ அநியாயமா இருக்கு. நாரதரையே தப்பா நினைக்கிறோம், நம்மள நினைக்கப்படாதா, அவருக்கு தோணி எடுத்தா. அப்ப நாராயணன் சிரிச்சா, ஒரு கிண்ணத்துல நிறைய அப்படியே வழிய வழியே எண்ணெயை வச்சுட்டு இதை எடுத்து இப்படி எல்லா லோகத்துக்கும் போயிட்டு வாங்கிட்டான்னு. அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கையில எடுத்து இப்படி போறா, வழியில சிவபெருமான பாக்குறா, பிரம்மாவை பாக்குறா. நாரதர் வந்தாரா, முதல்ல நாராயண சப்தம் தான் முதல்ல வரும். பல பேர் பார்த்துரு, என்ன நாரதரே உங்களோட ஐடென்டிட்டி மாறி போயிடுது, மக்கள் அடையாளம் உண்டு, சும்மா என்ன அடையாளம், கையில நம்பூரா இருக்கேன், நாராயணான்னு வரல. அப்படி போயிட்டு போயிட்டு வர சிவபெருமான் கேட்கிறாரு, என்ன நாரதா, இன்னைக்கு நீ நாரதனா இல்லையேப்பா. நாரதன்னா கழகம் பண்ணா நாரதன் அர்த்தம் இல்ல, நாராயண நாமத்தை சொன்னா நாரதன். கழகம் பண்ற வாழ்க்கை நாரதன் பேரை சொல்லி நாரத பேரை கெடுத்துறாரு. நாரதர் கழகப்பிரியர் இல்ல, நாராயண நாம பிரியன். நல்லா புரிஞ்சு சினிமாக்காரன் கெடுத்து வச்சிருக்கான். மகாபாபி கர்ணனை நல்லவனாவே காட்டிட்டு வச்சிருக்கான், நல்ல நாரதரை கெட்டவனாவே காட்டியிருக்கான். அதாவது நாரதர் ஒரு கொண்டே வேற இருப்பா ஏரியல் மாதிரி, அது எங்க இருந்தா நாரதர் அப்படி பார்த்தா இன்னி வரைக்கும் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் கொண்டையை போட்டு அதுக்கு மேல ஒரு கொம்பை வச்சு, அதுக்கு மேல என்னமோ இந்த டிஷான் ஒரு கொம்பு மாதிரி ஒரு பூவை பொறுக்கி வச்சு, இது நாரதர் இந்த மாதிரி கெட்டப்பில வந்தது யாரு பார்த்தாலும் எனக்கு இன்னி வரைக்கும் தெரியும். எங்கேயாவது பத்மநாபர் கோவில் நாரதனோட சித்திரம் பாருங்க, இது மாதிரி எங்கேயாவது கொண்டை எல்லாம் வச்சு ஒரு ஏரி எல்லாம் வச்சு இருக்க ஒன்றும் கிடையாது. அவ்வளவு ஆச்சரியமான நாரதர் ஈரேழு 14 லோகங்கள் சுத்தி வந்துட்டார். வந்தோடனே நாராயணன் கேட்கிறார், பாத்தியா ஒரு சொட்டு கீழே சிந்தாம கொண்டு வந்துட்டேன்டா அப்படின்னாரு. பகவான் சிரிச்சான், அதெல்லாம் விடு, எத்தனை தடவை நாராயணா சொன்ன அதை சொல்லுன்னு அப்படியே சின்னத கீழே நிறுவி விட்டுட்டார். ஓ யோசி 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 பாக்குறாரு, சொல்லவே இல்லையேப்பா. பகவான் சிரிச்சான், ஒரு கப்பு எண்ணெய வச்சுட்டு ஈரேழு 14 லோகம் சுத்திண்டு வரத்துக்குள்ள உனக்கு ஒரு நாராயணா வரல, அவனுக்கு அப்பா அம்மாவை கவனிக்கணும், பெண்டாட்டியை திருப்திப்படுத்தணும், பிள்ளைங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்கணும், பா சொல்றதெல்லாம் கேட்கணும், சரீரத்தை பார்த்துக்கணும், பகல் உண்டு ராத்திரி உண்டு, இதுக்கு நடுவில் அவன் காத்தால ஒரு நாராயணா ராத்திரி ஒரு நாராயணா சொல்றானே, உன்னை விட பல மடங்கு அனுபவத்தின் சத்தியம். அதனால நம்ம பத்தி நம்ம காம்பா வந்துடக்கூடாது, பரவாயில்லையே. நான் அதை விட நிறைய சொல்றேன், பரவாயில்ல. நாரதர் கூட கொஞ்சம் லோ ப்ரொஃபைல தான் இருக்கான்னு வந்துடக்கூடாது. அப்ப பகவான் நம்ம அங்கொண்ணும் இங்கொண்ணுமா சொல்ற நாமத்தை கூட பெருசா எடுத்துக்கிறான். அதுதான் பகவானுடைய புத்தி. அவர் புத்தி இப்படிதான் இல்லையா, இந்த மாதிரி சுவாமியுடைய புத்தி இப்படிதான். நம்ம அங்கொண்ணும் இங்கொண்ணுமா அப்பப்ப சொல்றத கூட அப்ப சொன்னானே அப்படின்னு. அதனாலதான் திரியாழ்வார் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே, துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே ஒப்பிலேன் ஆகிலும் நின்னடி அடைந்தேன், ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அது என்னன்னா நிறைய போராடிட்டதுக்கு அப்புறமா தான் சொல்றான். கஜேந்திரன் கூட ஆரம்பத்திலேயே ஆதி மூலமே கத்த 1000 வருஷம் போராடிட்டும் இதுக்கு மேல முடியாதுன்ற ஒரு ஸ்திதியில சொல்றான் பகவான். நம்ம 1000 வருஷம் போராடினதை விட இப்ப கூட்டுட்டானே வேகமா ஓடி வரா, 1000 வருஷம் போராடிட்டிருந்தானோ கொஞ்சம் லேட்டா போனா ஒன்னும் தப்பு இல்லை அப்படின்னு வர வேண்டியிருந்தானே. 1000 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தான், அப்ப கூப்பிட வேண்டியது நம்மகிட்டதான் கேட்போம். இன்னைக்கு பெருசா வாழ்க்கை ஞாபகம் வந்துருந்தான், போன் பண்ணாளா, என்ன பார்க்க வராளா, காரணம் இல்லாம வருவாளா, காரியம் இல்லாம வந்துருவாளா, என பாக்குறதுக்கு எத்தனை நோனாவட்டம் சொல்றோம். வந்தாலும் குத்தம், வரலைனாலும் குத்தம், போன் பண்ணாலும் குத்தம், பண்ணலைனாலும் குத்தம். அப்படிதான் நாராயண் நம்மளை பார்த்தாருன்னா திருவனந்தபுரத்து ஏரியாவுக்குள்ளேயே சேர்க்க மாட்டார். பகவான் அது எதுவுமே பாக்குறது இல்லையா, 1000 வருஷம் போராடினான், ஐயோ இப்ப கூப்பிடுவானே அலரடிச்சு ஓடி வராறா. அவன் 1000 வருஷம் காலம் வேஸ்ட் பண்ணது அவருக்கு தெரியலையா, இவன் கூப்பிட்ட உடனேயே வேகமா போக முடியலன்ற துக்கம் நெஞ்சு அடைக்கமா. குழந்தை அம்மா குழந்தைய வாடா சாப்பிடு வாடா சாப்பிடு வாடா சாப்பிடுன்னு கெஞ்சின்னு இருப்பா, வரவே வராது. அம்மா சரி வேற காரியம் பார்த்துட்டு இருப்பா, கொஞ்சம் பெரியவன் ஆயிட்டான் திடீர்னு அம்மா பசிக்கிற சாதம் போடுமா சாதம் போடுமா சாதம் போடுனா அம்மாவுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. ஐயோ குழந்தை பசிக்கிறதுன்னு கேட்கிற இருடா குழந்தை அப்பலாம் பிடிக்கிறேன்டா நீ லேட்டா வரேன்னு சொன்னீங்கன்னா அதனால அப்பலாம் அம்மாவுக்கு அப்படியே நெஞ்சு குத்த உணர்ச்சி. இவ்வளவு நேரம் 2 மணி நேரம் கதறிட்டு இருக்கா வா சாப்பிடுன்னு, அப்ப அது வராதது பெருசாது இல்ல. இப்ப வந்து அம்மா பசிக்கிறது எனக்கு அப்பலாம் பிடிக்கலையான்னு கேட்டோன்னு அம்மாவுக்கு ரக்கம் பிடுங்கி திங்கறான், மறக்க பறக்க எல்லாத்தையும் பண்றானா. அதுபோல நாராயணன் வாத்சல்யம். அதனால அங்கொண்டும் இங்கொண்டுமா மறந்து போய் நம்ம பண்ற நாமஜபம் கூட நல்லது பண்ணும். அதனால ஆண்டா சொல்றா ஓங்கி உலகளந்த உத்தமன் தேர்ப்பான் டெய்லி சொல்லும். காலால மத்தியான ராத்திரி எப்பெல்லாம் தோன்றது மைண்ட் எங்கேயாவது ஓடினாலும் பரவாயில்ல, என்ன வேணா நடக்கட்டும். அப்படியே நீங்க பாட்டுக்கு பத்மநாபர் கோயில சகசரநாமம் நடக்கிறது எல்லாரும் கண்ணை மூடி பாதாதி கேச பத்மநாபர் நினைச்சுட்டா சொல்றா பக்கத்துல எப்படி சொல்றா யார் அந்தா விஸ்வம் விஷ்ணுக்கு வசத்கார 8 மணிக்கு பார்க்கலாம். இது ஒரு பக்கம் நடக்கும், யாரும் கிட்டதே பண்ணல யதார்த்தத்தை சொல்றேன். எல்லா இடங்களையும் நடக்கிறா மரஜபம் முறையாவா நடக்கிறது, ஆனாலும் பத்மநாபர் சன்னதியில முறையா நடக்கிறதுனால மரஜபம் பண்றவா முறையா பண்றா மரஜபம்னு பேர் இல்ல. அவன் குத்தம் சொல்லல சொல்றவன் இவருடைய முறையா ஜபிக்கிறவாளும் உண்டு. எதுக்கு சொல்றவன்னா எப்படி சொன்னாலும் சுவாமியுடைய காருண்யம் ஒண்ணு போலேதான், மாற்றம் இல்லை. அதனால ஆண்டாள் சொல்ற ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாட்சி நீர் ஆடினா இங்கின்றி நாடெல்லாம் திங்கள் உம்மாறி செய்து தானா மழை பெய்யுமா நன்னா நெல்லெல்லாம் நல்ல சமிருத்தியா வளை ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயலுகள மீன்கள்லாம் சொல்லி விளையாடும்படியான சில சமிருத்தி இருக்குமா. பூங்குவளை போது புரிவண்டு கண்படுப்ப நன்ன புஷ்பங்கள்லாம் பூத்து குலுங்கும் மண்டுகள்லாம் தேனெடுக்கும்படியா சமிருத்தியா இருக்கும் அவ்வளவழகா ஜோரா இருக்கும் நீங்காத செல்வம் நிறைந்து வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. அப்ப விடுமா விடாம நாமஜபம் பண்ணும், விடாம நாமஜபம். அப்ப அந்த அறிவு விடாம நாமஜபம் பண்றது அப்படின்னு ஒரு அறிவு. அந்த அறிவு என்னடா பண்ணும்னா அவளுக்கு எல்லாத்தையும் சம்பாதிச்சு கொடுத்துரு, அவ்வளவு நாள் பண்ண பாவத்தையே மாத்தி கொடுத்துருது இல்லையா. 88 வயசு அஜாமினன், கிட்டத்தட்ட ஒரு 68 வருஷமா பாவம் பண்ணிட்டு இருக்கான், கிளாஸ் பாவம் பண்ணிட்டு இருக்கான். பாவத்திலே ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் லோ கிளாஸ் எல்லாம் உண்டு, புண்ணியத்திலேயே ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் லோ கிளாஸ் எல்லாம் உண்டு. அது மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாவம் பண்ணிருக்கான், 68 வருஷம் நிறைய கொலை பண்ணிருக்கான் நிறைய திருடி இருக்கான். அவர் பிராமணம் பண்ண மகா பாபம், ஆனா அந்த 88 வயசு வரைக்கும் அவன் பண்ண அத்தான பாவத்தையும் ஒரு நாராயண நாமத்துல சுவாமி மாத்தி கொடுத்துட்டான், என்ன அநியாயம் இல்லையா. அதே மாதிரி திருத்ராஷ்டன் அது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணதில்லை, விதுரர் சொன்னா சொன்ன உடனே கேட்டுட்டு அந்த சமயத்திலயும் அறிவே அறிவு ஒன்றும் இல்லாம இருந்தான். இப்ப விதுரன் சொன்னான்னா அந்த அறிவை மட்டும் வச்சிருந்தான், கிருஷ்ணன் காப்பாத்துவான், 5 நாள்ல சுவாமி பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டாரா மோட்சத்தை கொடுத்துட்ட, 5 நாள்ல பாவத்தை மன்னிப்பாரா நம்மளால முடியறத. அப்படி 50,000 ரூபாய் சாரி சொன்னா கூட விடமாட்டோம், இருந்தாலும் அன்னைக்கு பண்ணல சாரி எல்லாம் சும்மா வெளிவேஷம் சாரி ஆகிறதுக்காக சொன்ன உன்ன பத்தி எனக்கு தெரியாது, எனக்கு அப்பயே தெரியும் நீ சாரி சொல்லும் போதே எனக்கு தெரியும் சொல்றோம் இல்லையா. ஆனா சுவாமி அப்படி பாக்கிறது இல்லையா, அதனால அவன் ஒருத்தன் இருக்கான் அவன் ரக்ஷகன் அவனை நம்பு நீங்காத செல்வம் நிறைந்து உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் விடாம நாமஜபம் பண்ணு. கோபிகள் மாதிரி கோவிந்த தாமோதர மாதவேவி ஜபிச்சுட்டு வா, சபரி ஜபிச்சுட்டு இருந்தா இல்லையா ராமா 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 ராம வருவாண்டி நீ இருடி அப்படின்னு குரு சொல்லிட்டு போயிட்டார். என்னைக்கு வருவான் என்ன டைம்ல வருவான் எத்தனை வருஷம் ஆகும் ஒண்ணுமே சொல்லல, அந்த அறிவு ஒண்ணுதான் என் குரு சொல்லிட்டார் ராமன் வருவான் ராமனுக்கு நான் பழம் கொடுக்கணும் இவ்வளவுதான். அப்ப அந்த ஒரே சிங்கிள் மைண்டடா கான்சன்ட்ரேஷன் இருந்து பாருங்க, அதுக்கே ராமன் வந்தான் சீதிய தொலைச்ச டென்ஷன்ல சபரி அப்புறம் பாக்குறேன்னு சொல்லி நேர ஓடி போய் சுக்ரீவனை பார்க்க வேண்டியதுதானே, வழியில நின்னு இவ ஆசிரமத்துக்கு போய் இவ கொடுக்குற பழத்தெல்லாம் சாப்பிட்டு நன்னா இருக்காராமா பிடிச்சிருக்காராமா அவன் எல்லாம் கேட்டாமா ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்ல உனக்கு திருப்தி ஆறாமா சரி திருப்தி என்ன பண்ண போறாள் ஆச்சாரியன் எங்க போனாரோ அங்க போறேன்னு சொல்லிட்டு இவ அக்னியில பிரவேசம் பண்ணி சரீர தியாகம் பண்ற வரைக்கும் இருந்து சாட்சி பூதனா நின்றுட்டு சபரி மோக்ஷ சாட்சி பூதக இத்தனையும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா திரும்பி சுக்ரீவனை பார்க்க போறோம். இவ்வளவு அவசியம் அவசியம் இருக்கா? நமக்கு எல்லாம் ஒரு காரியம் இருக்கா? எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ரொம்ப அவசரமா போயிட்டு இருக்க, பொண்டாட்டி காணல தெரிந்து போயிட்டு இருக்கு. இப்படிதான் சொல்லணும். மொபைல தேடி இருந்தாலே பெரியவா கொடுத்தா காதல விழுறது. மொபைல் எங்க வச்சேன்னு தெரியல, சும்மா இருக்கும். நானே டென்ஷன்ல இருக்கேன். மொபைல கூட விழுந்தோம், ரிமோட் கண்ட்ரோல் பாழாப்பட ரிமோட்ல எங்க வச்சு தொலைச்சேன்னு தெரியல. அவாவதான் மாத்தி மாதிரி கேட்கும். அதுக்கு என்ன டென்ஷன்? போன் வந்து இப்பதான் போன் வந்து தொலையும். நான் ஒரு ப்ரோக்ராம் பாக்கணும் முடியறதான் அந்த வீட்டுல. என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? அவ்வளவுதான், ரிமோட் கண்ட்ரோல் கிடைக்கல, அந்த ப்ரோக்ராம் பாக்கலன்னா என்ன பிரயோஜனம்? இந்த வீட்டை தாத்தால இருந்து வேலை பண்ணி இந்த வீட்டுக்கு ஓடா தேர்ந்து என்ன சுகத்தை நான் கண்டேன். ஒரு அரை மணி நேரம் டிவிசி இவ்வளவு பிரச்சனை. என்ன சுகத்தை கண்டேன்? இது என்ன வாழ்க்கை? என்ன வீடா இது? முடிச்சிருப்பானா இங்க யாருக்கு சொன்னா போங்கோ? யாராவது செஞ்சுட்டு இருக்காங்க வீட்டுல இருந்தோ இருப்போ பாருங்கோ. ஒரு அல்ப விஷயங்கள் எல்லாத்தையும் மனசை கொடுத்துட்டோம். எவ்வளவு தூரம் நம்மள நாமே டார்ச்சர் பண்ணி, யாரோ வெளியிலேருந்து டார்ச்சர் பண்ணல. நமக்கெல்லாம் இரண்டிய கட்சிக்கு எல்லாம் வேண்டவே வேண்டும். கும்பகரணம் தான் வேண்டவே வேண்டாம். இரண்யாட்சம் தான் வேண்டாம். நமக்கு நாமே விரோதி, பரம விரோதி. அந்த பரம விரோதத்துவத்தில இருந்து மாறணும் அப்படின்னா பகவான் நாமத்தை விடாம சொன்னா இதெல்லாம் மாறி நீங்காத செல்வம் நிறையும். அதனால விடாத நாமஜபம் பண்ணுங்கோன்னு அந்த அறிவை சொல்றோம். நாலாவது பாசுரத்தை சொல்றா, விடாம நாமஜபம் பண்ண என்னடான்னா, தேவர்கள்லாம் ஓடி வந்து தானாக சகாயம் பண்ணுவார்கள். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவே, ஆழியுள் துக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி, ஊழி முதல்வன் உருவந்தோல் மெய்கருத்து, பாழியம் தோளுடை பத்மநாதன் கையில், ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிருந்து, தாழாதே சாங்கம் புதைத்த சரமழை போல், வாழ உலகினில் செய்திடாய் நாங்களும், மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். பகவன் நாமத்தை விடாம சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா யாரெல்லாமோ வந்து தானா நமக்கு சகாயம் பண்ணுவான். இந்த சகாயம் கூட எப்படின்னா கைங்கரிய மாதிரி பண்ணுவான். என்ன பண்ணட்டும், உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணட்டும் சொல்லுங்களே. நிஜமாவே நேற்று கூட என்னோட சிஷியை போன் பண்ணியிருந்தான். அவள் அம்மாவெல்லாம் திருப்பதி போயிருக்கா, மலை ஏறி போயாச்சு. திருப்பி விடிய காலம்புற என்னமோ கிளம்பணும் அவளுக்கு, டைம் கொஞ்சம் தான் இருந்தது. இவா வந்து அந்த ரூம் ரூமா இருக்கும் இல்லையா, அந்த கூண்டு அடைச்சி வச்சுட்டான். அப்போ அந்த பொண்ணோட அப்பா சொன்னாரான், பகவானை பார்க்க லேட்டாகிடும், நமக்கு திரும்பி பஸ்ஸை பிடிக்கணும், வேலை இருக்குது, உடம்பும் முடியலை அப்படின்ட்டான். அப்போ அந்த குழந்தை, சீனிவாசா நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன், சத்தங்கிட்ட குருஜியெல்லாம் சொல்லுவான், நாமஜபம் பண்ணால் என்ன வேணால் நடக்கும்னு சொல்லுவான், நான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், எப்படி ஏதுன்னா எனக்கு தெரியாது, எனக்கு யாரும் ஹையர் அஃபிஷியல்லாம் ஒன்றும் தெரியாது, உன்னை தவிர வேற யாரும் பெரியாலும் எனக்கு தெரியாது. நமக்கு எல்லாருக்கும் ஒரு தப்பான அபிப்பிராயம் உண்டு, இங்கே ஒரு பெரியாள் அவங்க பிடிச்சிட்டோம்னா எல்லா காரியமும் நடக்கும். பத்மநாபன் ரொம்ப பெரிய ஆள், யாருக்குமே புரிய மாட்டேங்குது. பத்மநாபன் கோவில்ல வேலை நடக்கிறது எக்ஸிக்யூட்டிவ் ஆபீஸ்ல பாக்கலாமா அப்படின்லாம் நினைக்கணும். அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆபீஸருக்கே வேலை கொடுத்து சம்பளம் கொடுக்கற ஒருத்தன் படுத்துட்டு இருக்கானே, அவனை பிடிக்கலாம்னு தோற மாட்டேங்குது. அதுதான் எனக்கு அதிசயமா இருக்கு. இவாளை பிடிச்சா நடக்கும், அவளை பிடிச்சா நடக்கும், ஏன் இவரை பிடிச்சா நடக்காதோ? இத்தனை பேரை பிடிச்சு வச்சுருக்கிறதே அவர் தான். பத்மநாபரை யாரும் பிடிக்கல, அவர் இத்தனை பேரையும் பிடிச்சு வச்சுட்டு இவ்வளவு பண்ணிட்டு இருக்காரா? அவரை பிடிச்சா நடக்காதா? எல்லாம் அவர் நடத்தி கொடுக்க மாட்டாரா? அதுதானே வேணும், அதுதானே வேணும். வீடு கட்டணும் அப்படின்னா பேங்க் மேனேஜரை பார்க்கலாமா, அவளை பிடிக்கலாமா, இவாளை பிடிக்கலாமா, எல்லாருக்கும் உணவு வராகரை பிடிக்கலாமான்னு சொல்ல மாட்டேங்க. ஏன்னா பூலோக ஓனர் அவர் தானே, அவர்கிட்ட அல்லவா அவரல்லவா பிடிக்கணும், அதெல்லாம் தோணணும். நிறைய விஷயங்கள் இப்படிதான் சிம்பிளா முடிய வேண்டிய விஷயத்த மனுஷா கிட்ட போய் அழகா காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும். சாதாரணமா பகவான பிடிச்சுட்டா சாதாரணமா நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் மனுஷாவை பிடிச்சா இன்னும் மோசமா போகும். திரௌபதி மாதிரிதான் ஆரம்பத்திலேயே கோவிந்தா புண்டரீகாக்ஷா ரெண்டு கையை தூக்கி இருந்தான்னா புடவையை உருவிருக்கவே மாட்டோம். உருவிற அளவுக்கு டென்ஷன்ல கொண்டு வந்து விட்டதே திரௌபதி தான். ரொம்ப நல்லது. ஆரம்பத்திலேயே கோவிந்தா புண்டரீகாக்ஷா தூக்கி இருந்தா அப்பயே சக்கராயுதம் எடுத்து 100 பேரை வெட்டி கொண்டு இருப்பாரு பெருமாள். மகாபாரத யுத்தமே வந்திருக்காரு. இவ டென்ஷன்ல மனுஷாவை பிடிச்சு 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 டென்ஷன் ஆகி திருதராஷனிட கெஞ்சி பிரயோஜனம் இல்லாம போய், பீஷ்மர் கிட்ட குழம்பி பிரயோஜனம் இல்லாம போய், பாண்டவாளத்த கதறி பிரயோஜனம் இல்லாம போய், இவ்வளவு டென்ஷன் வந்து அது வரைக்கும் புடவையை தொடவே இல்லை. என்ன கவனிச்சு பாருங்க, இவ பேசும்போதுலாம் ஒண்ணுமே பண்ணல. இவ ஒரு லெவலுக்கு மேல போனா அவனுக்கே டார்ச்சு தாங்க முடியாம துச்சாவது புடவை பிடிச்சு விட்டான். அதுக்கப்புறம் கோவிந்தா புண்டரி ஆக்ஷான் கை தூக்கினா சுவாமி வந்தான். ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தான் எல்லாம் மாறிப்போம். ஆரம்பத்திலேயே சொல்லிருந்தோம் இதைத்தான் நாங்க சொல்லுவோம். பகவான தொப்படை சுட்டோம்னா எப்படியோ வழி கிடைக்கும். இந்த குழந்தை சீனிவாசன் எனக்கு தெரியாது, நான் ஒன்ன பார்க்கணும், மலையேறி வந்துட்டோம், ஒன்ன பார்க்காம எப்படி போகிறதுன்னுட்டான். அதுக்குள்ள அவ கூட வந்த யாரோ பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, உடனே சரி வெளில வரலான்னு அவ வந்துட்டான். வந்த உடனே யாரோ ஒருத்தங்க வந்தானா, நீ என்ன வீட்டுக்கு போனோமா இல்லாட்டி நான் இன்னொரு வழியில் அவங்களை கொண்டு போய் விடட்டுமா அப்படின்னு கொஞ்சம் பயம். நமக்கு எப்பொழுதுமே நல்ல விஷயம் நடக்கும்பொழுது அவங்க மேலதான் சந்தேகமே நன்னாகும். ஆச்சாரிய புருஷா மேல சந்தேகம் வருதுன்னு, பகவான் மேல சந்தேகம் வருதுன்னு, அந்த மாதிரி உடனே அதோ ஃப்ராடு பைசா சம்பாதிக்கிறதுக்காக சொல்றான். சுடிவா வெளில போயிட்டான், ஒரு ஓரத்தை உட்கார்ந்து இருக்கா, திருப்பி அவனை பார்த்தனும் என்னமோ தோணி இருக்கு போய் கேட்டான், நிஜமாவே நீங்க சொன்னேளா இல்லையா பைசாவுக்காக சொன்னேளா அப்படின்னு கேட்டிருக்கான். உடனே அவன் சொன்னா இல்லமா நிஜமா தான் சொன்னேன், அவளை பார்த்தா அது அவசரமா போற மாதிரி இருக்கு அப்படின்னு. சரி உங்களால் முடிஞ்சா அழைச்சிட்டு போனேன், சிரிச்சிருக்கான், அழைச்சிட்டு போய் கொண்டு போய் விட்டுருக்கான், ஒரு லைன்ல கொண்டு இங்கே விட்டுருக்கான். 40 நிமிஷத்துல சீனிவாசனை பார்த்துட்டான். சரியா அந்த கூண்டுல இருந்தான்னா 8 மணி நேரம் கழிச்சு பெருமாளை பார்க்க வேண்டியது, 40 நிமிஷத்துல பார்த்துட்டான். இவாளுக்கு அவனை பழக்கம் கூட கிடையாது, அவன் சீனிவாசனும் கிடையாது, முதல்ல சொல்லிடணும். ஆனா இவள் பாடுகள் பண்ண நாமஜபம் பகவானத்தை பண்ண சரணாகதி சீனிவாசன் இவனை தூண்டி மலையப்ப சுவாமி இப்படி ஐஷிண்டுவான்னு சொல்லி கொண்டு வந்து விட்டு நிறுத்தி வச்சு அவளுக்கு காட்சியை கொடுத்தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பகவானத்துல நம்ம சரணாகதி பண்ணிட்டோம்னா எப்படியாவது நம்முடைய காரியத்தை சுவாமி தானே நடத்தி கொடுத்தார். அதான் ஆண்டால் இந்த 4வது பாசுரத்தை சொல்றான், வருட பகவான் வந்துட்டானா நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டவனே ஆண்டாள் சொல்றான், ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்ந்து உதைத்த சரமழை போல். அதுலயும் ஆரம்பத்தை பத்மநாபன் தான் சொல்ற, ஆழிமழை கண்ணா ஒன்றுடி கைகரவேல் ஆழியில் புக்கு புகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில். பத்மநாபன் கையில் இருக்கிற ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சாங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாள் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து. அப்ப நம்ம தனித்தனியா இதுக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு சகாயம் வேணுமே அப்படின்னு கேட்க வேண்டாம், இது இந்த மாதிரி நடத்தி கொடுத்துரே அப்படின்னு கேட்க வேண்டாம். வெறும நாமஜபம் பண்ணிட்டே இருந்தா என்னென்ன சமயத்துல எந்தெந்த விதமான சகாயங்கள் எப்படி வேணுமோ அது தானாக நமக்கு லபிக்கும். அது ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்கிறதா இருக்கட்டும், ஹாபிஸ் விஷயமா இருக்கட்டும், வீட்டு விஷயமா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், நிச்சயமா சுவாமியுடைய பூரண கிருபை எங்கிருந்தோ யாரோ வருவா. அதனாலதான் பாரதியார் சொன்னா, எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் இன்சான் இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணன் எங்கிருந்தோ வந்தான். பாண்டரங்க பக்த விஜயத்துல பாருங்க, திரும்பி திரும்பி புரட்டி பார்த்தோம்னா பாண்டரங்க ஏதான ஒரு வேஷத்துல வரான், யார் யாவது அனுப்புறான், இவா வேண்டிய காரியத்தை நடத்தி கொடுத்துடுறான். இவா யாரும் போய் தனியா முறையிட வேண்டிய அவசியம் கூட இல்லை. சன் துக்காராமோ சன் நாமதேவரோ அவளுக்கு வேண்டியதை சுவாமி தானே நடத்தி கொடுக்கறா. அதானே சிரேஷ்டம், அதானே அற்புதம், அதானே பகவத் காருண்யம். அவரிடத்துல ஒப்படைச்சிட்டோம்னா போதும், எப்படியோ நடக்கும். ஏதான ஒரு அது அக்கட்டி தக்கடமா சாமர்த்தியம் பொய் பொருட்டெல்லாம் அவரே பண்ணிடுவார். நம்ம பண்ண வேண்டாம், நம்ம பிளான் பண்ணி இந்த குறுக்கோயில பெரிதான் தேவரையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். குறுக்கோயில் அவரே ஏற்பாடு பண்ணிடுவார். அர்ஜுனனா யுத்தம் பண்ணிடான்னு சுவாமி சொன்னார், அவனும் பண்றேன்னு ஒத்துனுட்டான். கரிஷ்யே வசனம் தவ அப்படின்னு பகவத்கீதையை கேளுட்டான். ஆனா இந்த யுத்தத்துல குறுக்க வழி இல்லாம ஜெயிக்க முடியாது, அப்படி ஒரு யுத்தம், தர்ம யுத்தம் தான். ஆனா தர்ம யுத்தம் நடக்கிறது அதர்மவான்களோட. அப்ப என்னடா எல்லா குறுக்கு வழியும் சுவாமியே பிடிச்சிட்டார். பீஷ்மரை தள்ளுறதுக்கு சிகண்டியை கொண்டு அவரே முன்னாடி நிற்க வச்சு அர்ஜுன் கேட்கல, கர்ணனால் அன்பு போடுறதுக்கு தானா தேர் சக்கரத்தை சிக்க வச்சா சுவாமி. எல்லா பாருங்க எல்லா மாஸ்டர் பிளான், அர்ஜுன் அவ்வளவு பிளான் பண்ணா கூட நடக்காது. ஏன்னா இவாளுக்கு குதர்க்கமாகவோ குறுக்கு வழியோ யோசிக்க தெரியாத அறிவொன்றும் இல்லாத கூட்டம். அவனும் இதுல மகா கெட்டிகாரன், எந்த வீட்டுல பானையில எப்படி தொலைபோனோன்னு தெரிஞ்சவன், எந்த கோபிகையில எப்படி வளையல பிடுங்கலாம்னு தெரிஞ்சவன், எந்தாவது மாமா அவ என்ன பாடுபடுத்தலாம்னு தெரிஞ்சவன். பூதனாவ கொலை பண்ண மெத்தாடு பாருங்க, பால் குடிச்சே கொண்டிருக்கான். லோகத்தை பாலை குடிச்சு யாராவது கொலை பண்ணுவாளான்னா கண்ணன் மட்டும்தான் அப்படி பண்ண முடியும். அதே சகடாசன் ஒரே ஒத்த என்ன என்ன டிஃபரன்ஸ் பாருங்க, எல்லாரையும் ஒரே மாதிரி. அதான் கிருஷ்ணவதாரம் ஏண்டா ரசிக்கிறதுனா, திரும்ப திரும்ப அம்பெடுக்கிறேன் கிளம்புறதுல ராமன் மாதிரி, அவர் ஆகுனா அவர் வில் எடுத்துருவார் அம்பெடுத்துருவார், போடுறேன் அம்ப போடுறேன் அம்ப போடுறேன், டென்ஷனே கிடையாது. பூதனா பால் கொடுக்கறவா பால் குடிச்சே கொண்டுடுவோம். இவன் என்ன உதைக்க வரானா நான் உதச்சே கொலை பண்றேன். திருநாவரன் என்ன தூக்கிட்டு போறானா நான் அவனை தூக்கிட்டு போய் அனுப்பிடுறேன். என்ன பிளான் பாருங்க, கழுத பையன் உதைக்க வரான் காலத்து சுத்தி அடிக்கிறேன், பத்தாசனை காலத்து சுத்திட்டு அடிக்கிறேன், அதான் கிருஷ்ணலீலா எப்ப கேட்டாலும் ஏண்டா ரசனையா இருக்கு அப்படின்னா, குதிரை வாய்க்குள்ள நாக்க பிடுங்கி குழம்பு யாருக்கா தெரியுமா? கேசி வத மிரடானா அவன் வாய்க்குள்ள கையை விட்டு நாக்க பிடிக்கிட்டான், நாக்க பிடிக்கிட்டு சாகலாம் போல இருக்குன்னு சொல்லுவான். கரெக்டா கேசிக்கிட்ட அந்த பாக்கியம் கிடைச்சது, அவனா பிடிக்கல சுவாமியா பிடிக்கிட்டான். ஒண்ணுக்கு ஒண்ணு எத்தனை வித்தியாசம் பாருங்கோ. அன்னிலேருந்து கேசி வைகுண்டத்துல கூட நாக்க அப்ப பாத்துக்கிறான், பூதனா ஏறாங்கன்னு நாக்க நீட்டு நான் இருக்கான்னு பாத்துக்கிறேன். அன்னைக்கு பிச்சார் பாரு நாக்க அப்படி உள்ள கையை விட்டு ஒரு ரெண்டு திருப்பு திருப்பினா தனியா வந்துடும். தலையில பெல்லுல நாக்க கழிட்டுவா தெரியுமா, அந்த மாதிரி தனியா கழட்டிட்டா வெள்ளரி பழத்தை எடுக்கிற மாதிரி அழகா வாய்க்குள்ள கையை விட்டு அவர் ரெண்டு திருப்பு திருப்பினா வந்து கொடுத்து கத்த கூட வரமாட்டேன் நாக்கு காணாம எடுத்து பகுதி வரவதான் அடிச்சுட்டு நாக்கு வேணும், அந்த நாக்கையே எடுத்துட்டா அணிலே இப்படியே உட்கார்ந்து இருக்கா. வைகுண்டத்தை நாராயணன் கேட்கிறார், கேசியை பார்த்து ஏன்டா எப்ப நாக்க தொங்க போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க சுவாமி, உள்ள வச்சுட்டா திருப்பி கிள்ளி போட்டுறலாம் பயமா இருக்கு உட்கார்ந்துட்டு இருக்கான். எத்தனை ஆச்சரியம். அப்ப எல்லா விதமான கிருத்திரமம் சொல்லுவாங்க, கிருத்திரமம் பண்றவன் கிருத்திரமம் பிடிச்சவன் அதான் கிருஷ்ணன். பக்தர்களுக்காக என்ன குறுக்கு வழி வேண்டுமானாலும் பண்ணக்கூடிய கிருத்திரமம் பிடிச்சவன். அதனாலதான் நம்பி அவன் காலில் வெள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்றா. அதனாலேயே எல்லாருக்கும் வேண்டியதான காரியங்களை இவன் நடத்தி கொடுத்து தன் பக்தர்களுக்கான எல்லா விஷயங்களும் தானே முன்னின்று நடத்துவான். சத்துக்காரா ஒரு கிராமத்துக்கு போய் வியாபாரம் பண்றார், புளி வியாபாரம் மிளகா வியாபாரம் எல்லாம் பண்றார். அப்ப அந்த ஊர்ல இருக்கவாள்லாம் இவரை ஏமாத்திட்டா, மிளகாய் வாங்கிட்டு பணம் கொடுக்கல, சில பேர் மட்டும் உண்மையா கொடுத்தா. துக்காரம் அதை பத்தியும் கவலைப்படல. பாண்டரங்கன் பார்த்தான் தான் துக்காராமுடைய வேலைக்காரன் ஒரு வேஷம் போட்டுட்டான், ஒவ்வொரு வீட்லயா போய் மிரட்டி மிரட்டி பணத்தை வசூல் பண்றான். ஒருத்தன் தரவே மாட்டேன்னுட்டான், பணம் தரமாட்டேன் அப்படின்னுட்டான். இவன் பார்த்தான் கவலையே படல, எப்பதான் மாட்டுக்கா இருக்க பையன் அது கயிறோட தான் அலைவான், கழுத்துல கயிறை சுருக்கப்படும் அப்படின்னு நாக்கு வெள்ள கண்ணு தான், இவன் ஏற்கனவே பெரிய கண்ணு அருமையான நாக்கு கருப்பு வேறியா. உடனே ஊர்ல இருக்க ஜனங்கள் எல்லாம் அவனை மொத்தி இவன் கிட்ட பணத்தை வாங்கி ஏண்டா வெளியூருக்காரன் வந்து செத்து போயிட்டானா உள்ளூருக்கு கெட்ட போயிடுறான் சொல்லி அப்புறம் பணத்தை பிடிங்கி இவங்க கிட்ட இவர் ஒண்ணுமே துக்காராமல நீ குடுக்கலனா பரவாயில்லப்பா நன்னாரு க்ஷேமமா இரு, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டுன்னு ஏமாத்துறவனுக்கு ஒரு மங்களாபாசனம் பண்ணிட்டு வந்துடுவார். அதே பாண்டரங்கன் போனா தன் கழுத்தை நெருக்கிண்டு துக்காராமுக்கு பணத்தை வாங்கி கொடுத்தானா, அந்த பாண்டரங்கன் நமக்கு இல்லையான்னு துக்காராமுக்கு நமக்கு கழுத்து பிடிக்க அளவுக்கு நம்ம கழுத்து பிடிக்க அளவுக்கு பிரச்சனை இருக்குன்றோம். பாண்டரங்கனை பிடிங்கோ அவன் கழுத்து அவன் பிடிச்சிட்டு நம்மளை காப்பாத்தும் அப்படி ஒரு கருணா சாகர். அதான் ஆண்டாசுரா நீ பாட்டுக்கு நாமசிவம் பண்ணு, நீ பாட்டுக்கு வாழும், தானாகவே எல்லாம் வந்து நடக்கும். எப்படி நடக்கும், ஏது நடக்கும், நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க, தானாக நடக்கும். அதுதான் நாலாவது பாபுரத்து சொல்றா, உனக்கு வேண்டிய சகாயத்தை நீ போய் கேட்க வேண்டாம், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கோளே, எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கோளே, எனக்கு இதை பண்ணி கொடுக்கப்படாதான் கேட்க வேண்டாம், நீங்க பாட்டுக்கு நாமசிரமம் பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு வேண்டியதான காரியத்தை சுவாமி தானே பிளான் பண்ணி நடத்தி கொடுப்பா. ஸ்வயம் அனுபவத்தை சொல், ஸ்வயம் அனுபவத்தில் இப்ப நாங்க வந்து உபன்யாசம் பண்றோம், நானேவா பேனர் டிசைன் பண்றேன், நானேவா பேனர் கொண்டு மாட்டேன், நான் பாட்டு சாயா 6 மணி ப்ரோக்ராம்னு 5 மணிக்கு திருவனந்தபுரத்துக்குள்ளே நுழைவோம், 6 மணிக்கு வந்து அழகா உட்காந்து சத்சங்கம் பண்றோம், நான் வரத்துக்கு முன்னாடி சார் நானா போடுறேன் கதையை பாடலாம் கேட்கணும், அப்படி நானா சார போடுறேன், நானா லைட்டை போடுறேன், நானா மைக்க பிக்ஸ் பண்றேன், நான் பாட்டுக்கு பகவத் விஷயம் சொல்ல போறேன்னு வரேன், எனக்கு வரைக்கும் சார் தயாரா இருக்கும், இவ்வளவுதான் வாழ்க்கை. ஆனா எனக்கு இந்த சார போட்டுருக்கு என்ன கேட்கற, 5 குஷன் வேணுமா, கீழே 1 குஷன் வேணுமா, சைடு குஷன் வேணுமா, ஏண்டா நான் பகவத் விஷயம்ன்ற ஒரு காரணம். அப்ப நாம நம்மளுடைய உடம்பு மனசு வாழ்க்கையை சுவாமி கிட்ட கொடுத்துட்டோம்னா இதற்கு வேண்டிய யதா சௌகரியம் சாதத்தெல்லாம் சொல்லுவோம் வாத்தியார் கிட்ட, யதா சௌகரியம் இருந்து சாப்பிடுங்கோ, நன்னா சாப்பிடுங்கோ, சௌக்கியமா சாப்பிடுங்கோ, அந்த மாதிரி நாங்க எங்க போனா அப்படி யதா சௌகரியம், கீழ உக்காரெல்லாம் யதா சௌகரியம், மேல உக்காரெல்லாம் யதா சௌகரியம், எங்க போனாலும் யதா சௌகரியம், கவலையே கிடையாது, எப்படி போனாலும் யதா சௌகரியம், ஏண்டானா பகவான் பிடிச்சுட்டு இருக்கோன்ற ஒரு காரணம். அது மாதிரி ஆண்டா சொல்றா நீ பகவான பிடிச்சுக்கோ, அவன் நாமத்தை சொல்லு, உனக்கு வேண்டியதான காரியங்கள் தானா நடக்கும். இது 4வது அறிவு. ஒவ்வொரு அறிவா சொல்லி இந்த அறிவு ஒன்றும் இல்லாம, இந்த அறிவு ஒன்றும் இல்லாம இருக்கேன், அறிவு ஒன்றும் இல்லாம திருப்பாவை வியாக்கியானம் பண்ணல, திருப்பாவையில எந்த அறிவெல்லாம் சொல்லியிருக்கா அந்த அறிவெல்லாம் இல்லாம இருக்கேல, இனிமேல் இந்த அறிவு ஒன்றுதான் இருக்கணும், அதாவது அறிவு ஒன்றும் இல்லாத அப்படின்னு சொல்ல. அழகா எல்லாத்தையும் அவர் நடத்துவார். இந்த அறிவு இல்லாம இருக்கல, நீயா போய் கஷ்டப்பட்டு பிளான் பண்ணாத, நீயா கஷ்டப்பட்டு போய் ரெக்கமெண்டேஷன் கேட்காத, நீயா கஷ்டப்பட்டு போய் உனக்கு ஹெல்ப் பண்ணப்படாதான்னு புலம்பாத, நீ பாட்டுக்கு நாமஜபம் பண்ணி ஹெல்ப் ஒன்ன தேடிட்டு வரும். சகாயத்தை தேடிட்டு நீ போக வேண்டாம், தேவ சகாயம் உன்னை தேடி வரும். அப்ப நடந்துருமா, அப்படி வருமா அப்படின்னா, அப்ப பாவங்கள்லாம் தடுக்குமே அப்படின்னா, ஆண்டால் அஞ்சாவது பாசுரத்தை அந்த அறிவை சொல்றான். மாயனை மண்ணு வடபதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க கோயமிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாவும் செப்பேரோரும் பாவாய். பகவன் நாமத்தை சொல்லு, பாவத்தை மறந்துடு, உன் பாவத்தை பத்தி நீ வருத்தப்படாதே, அது பகவன் நாம ஜபம் பார்த்து. அது ஆண்டாஷ்டர் ரொம்ப அழகான லீல, தாமோதர லீல, அழகா நலகூபரன் மணிக்கிரீன் அவ பாவம் பண்ணிட்டார், நார்வர் அவர்களுக்கு சாபம் கொடுத்துட்டார், கிருஷ்ணாவதார காலத்திலே அவங்களுக்கு சாப விமோசனம் ஆகும்னு சொல்லிட்டார். ஆனா எப்படி சாப விமோசனம் ஆக போறோம் அவருக்கும் தெரியாது. எப்படிதான் சாப விமோசனம் ஆகும்னு சொல்ல, சாப விமோசனம் கிருஷ்ணாவதார காலத்திலே நடக்கும்ட்டார். அதுக்காகவே சுவாமி ஒரு பெரிய லீலை பண்ணிட்டார். யசோத கிட்ட பால் குடிச்சுட்டு இருந்தார், யசோதைக்கு அடுப்புல பால் பொங்கறதுன்னு அந்த அறிவு வந்து, அந்த அறிவு வரப்படாது. கிருஷ்ணனுக்கு பிடிக்காத அறிவு இது, வீணா போகிறதே நினைக்கப்படாது. ஏன்னா என்னாலே வீணா போயிட்டு, இதோடு பால் வீணா போகிறதுக்கு ஒரு டென்ஷன், டிவி வீணா போகிறதே டென்ஷன். நான் 250 ரூபா மாசம் மாசம் கேபிளுக்கு கொடுத்துட்டு இருக்கேன், ஒரு ப்ரோக்ராம் பாக்குறது இல்லை, பரவாயில்ல, ஏதோ பிராரப்த கர்மான் 250 ரூபா கொடுத்துட்டு பார்க்காம இருக்கும், அதுவே பரமபாக்கியம். பரவாயில்ல, தப்பே இல்லைன்ற 250 ரூபா 250 ரூபாவோட முடிஞ்சது பிராரப்தம். இல்ல அது இதை வேற பார்த்து இன்னும் எக்ஸ்ட்ரா பிராரப்தம் வேறையா, பெரிய பிராரம்பம் அப்படிதான். மொபைல் போன் வாங்கினா ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லை, பரவாயில்ல ஏதோ பிராரப்தம் விட்டுடும், அது பிரயோஜனப்படுத்த ஆரம்பிச்சா இன்னும் பிரயோஜனம் ஜாஸ்தியா போயிட்டு, பிராரப்தம் ஜாஸ்தியா போயிட்டு. அவ்வளவுதான், யசோதைக்கு அறிவு வந்து கொடுத்தான். பால் வீணா போகிறதே, அச்சுச்சோ கிருஷ்ணானுபவம் விட்டு போறதேன்னு தோணலையா யசோதைக்கே. இப்படி யசோதையை கொண்டு பகவான் சொல்றான், பால் வீணா போகிறதேன்னு அம்மா ஓடினா, கிருஷ்ணன் மடியில பால் குடிச்சிருந்துக்கேன், இந்த கிருஷ்ணானுபவம் கிடைக்கிறது எத்தனை ஜென்மா தபசு பண்ணிருக்கா, என்ன தவம் செய்தனை யசோதா, மடியில படுத்துட்டு பத்மநாபர் பால் குடிக்கிறார் அப்படின்னா, இந்த அனுபவத்தை மட்டும் ஓடி போய் இறக்கி ஆசன்வாளம் இல்லடி பால் பொங்கறதே இறக்கி வைப்பாளம். பகவான் சொல்றான், என்ன அனுபவிக்கிறதுன்ற அந்த அறிவல்லவா வசக்தி, பால் வீணா போகிறதேன்னு இறக்கி வச்சுட்டு, என்ன அதை இறக்கிறதுக்கு என்ன இறக்கி வச்சுட்டாள் பாருங்க, எதையோ ஒண்ணு பிடிச்சா அதை இறக்கிறதுக்கு முதல்ல இவனை இறக்க வேண்டியிருக்கு, அது இறக்கிறதுக்கு முதல்ல இங்க இறக்க வேண்டியிருக்கு. இதை பிடிச்சிருந்தோம்னா அது தானா சமயத்துல பொங்காம கூட நிற்கும். யசோதை மட்டும் கிச்சா பால் பொங்கறதே டாக்கோண்டே, என்னடா பண்ணுவேன், நீயோ பால் குடிக்கிற அதுவோ பொங்கறதே, என்ன பண்ண வேண்டாம் கிச்சா படுத்துறியா சொல்லிருந்தா கிச்சா ஒரு பாடவாதம், பால் காயாம அப்படியே நின்று இருக்கும். சயம் அனுபவத்துல சொல்றேன், நிறைய பக்தாள்லாம் நாமஜபம் பண்ண ஆரம்பிச்சதுல நிறைய மாமிகளுக்கு அந்த அனுபவம் உண்டு. குருஜி அம்மா ஒரு சிஷ்யை அழகா பிரசங்கத்துல இருக்கா, ஒரு சந்தர்ப்பத்துல அவ பாட்டுக்கு எதுவும் ஞாபகத்துல அடுப்புல பாலை வச்சுட்டு போயாச்சு, கதவை கூட்டிட்டு வெளியில எங்கேயோ பர்ச்சேஸ் மாமா போன் பண்ணியாச்சு, கிளம்பியாச்சு, அவரவங்க இடத்துல காத்துட்டு இருக்கா, இவரு இருக்கா, அடுப்புல பால் வச்சதும் மறந்து போயிட்டான். சிம்ல வச்சுட்டு எவ்வளவு சிம்ல வச்சாலும் பால் பொங்கணும், 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு ஆத்துக்கு வந்து பாக்குறா, கதவை திறக்கும்போதுதான் அவளுக்கு ஞாபகம் வருது, அடுப்புல பால் வச்சுட்டு போனோமே, கதையை அடிச்சுன்னு உள்ள ஓடினா இந்த பால் பொங்கி கரெக்டா நின்றுட்டு இருக்கு, அப்படியே ஒரு சொட்டு வெள்ள வழியில கரெக்டா அந்த விளிம்புல அப்படியே நம்ம சத்தியத்தை கட்டுப்படுதுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி நிக்கிற. இப்ப இவளுக்கு நிக்கும்னா யசோதைக்கு நிக்காதா? அது சந்தர்ப்பங்கள் நம்ம என்ன பண்றோம்னா, இது வீணா போயிடுறதே, இது நஷ்டப்படுறதேன்னு சொல்லிட்டு பகவத் அனுபவத்தை நஷ்டப்படுத்தி நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, அறிவு ஒன்றும் இல்லாமல் பகவத் அனுபவத்தை போய் நஷ்டப்படுத்திக்கிறோம். அழகா கிருஷ்ணன் பால் குடிச்சுட்டு இருக்கான், மலடியும் பேர் வாங்கியிருக்கான், இப்ப அந்த பேர் போய் கிருஷ்ணன் கிடைச்சுட்டான், அதுவும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே குழந்தையா கிடைச்சிருக்கான், வாயில உலகத்தை எல்லாம் காற்ற குழந்தை கிடைச்சிருக்கான், புவன சுந்தரமா ஒரு குழந்தை கிடைச்சிருக்கான், அத்யத்புதமான ஒரு குழந்தை கிடைச்சிருக்கான், அவன் பால் குடிக்கிறதே ஒரு தெய்வீக சுகம், சுவாமிக்கு பால் நிவேதனம் பண்றதே ஒரு சுகம்னா, மடியில போட்டு பால் குடுக்கிறான் அது என்ன சுகமா இருக்கும். அந்த ஒரு பால் மேல வச்ச அபிமானத்துல அதை விட்டு பிடிக்கணும்னு இவனை விட்டாளாம். இவனை பிடிச்சா அதை விடணும், அதை பிடிச்சா இவனை விடணும். நீ எதை எப்பெல்லாம் பிடிக்கல நீங்க தான் பாத்துக்கணும். பத்மநாபரை பிடிக்கணும் அப்படின்னா ஆத்த விட்டு ஆத்த முதல்ல விடணும். வீட்டை விட்டாதான் பத்மநாபர் கிட்ட போக முடியும். வீட்லயே இருந்துட்டா பத்மநாபர் பார்க்க முடியுமா? முதல்ல வீட்டை விட்டு வெளில வரணும், அப்புறம் தெருவை விடணும். ஒவ்வொன்றுத்தையா விடணும், ஒவ்வொன்றுத்தையா விட்டுண்டு வர பார்க்கற மனுஷாலெல்லாம் விட்டுண்டு நம்ம போற வண்டியையும் விட்டுட்டு செருப்பையும் விட்டுட்டு போனா ஒரு வண்டி சாவி மட்டும் எடுத்துக்கலாம். மொபைல் போனையை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு உள்ள ஏறினோம் அப்படின்னா பத்மநாபர் அப்பாதான் அப்படின்னு பார்க்கலாம். அப்படி நம்ம ஒவ்வொன்றுத்தையா விடல பிடிச்சிருட்டு ஆளும். அதனாலேயே கண்ணன் ஒரு லீலை பண்ணான், தைப்பானையை உடைச்சான், தயிர வெண்ணையை எடுத்துட்டான், குரங்குக்கு கொடுத்தான். குரங்கு வெண்ணெய் சாப்பிடுறது இன்னைக்கு அவனை ஒரு குரங்கை பிடிச்சி வெண்ணெய் கொடுத்து பாருங்க, உங்களை அரைஞ்சணும். கிருஷ்ணன் கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுங்க. எங்க எங்கடா இருக்கு அந்த குரங்கு அப்படின்னா அந்த குரங்கு தான் நின்றுட்டு இருக்கு. பத்மநாபர் கோவில்ல வெண்ணெய் அப்பி அப்பி நின்றுட்டு இருக்கு. இல்லாட்டி ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய்க்கு அதான் சம்பந்தம் உண்டா? எங்கேயாவது ராமர் ஆஞ்சநேயருக்கு வெண்ணையை கொடுத்தான்னு எங்கேயாவது ராமாயணத்துல இருக்கா? ஆஞ்சநேயருக்கு எங்கேயாவது ராமாயணத்துல யாராவது வெண்ண சாத்தினான்னு உனக்கு காண கிடைக்கிறதா? ஆஞ்சநேயருக்கு வெண்ணைன்ற ஒரு கான்செப்டே கிருஷ்ணாவதாரத்துக்கு அப்புறமா தான் வந்து அதுக்கு நன்றிக்காக தேவியை நின்று இருக்க பத்மநாபர் கோவில் வாசல் ஏண்டா அப்படின்னா இந்த கிருஷ்ணனுக்கு வெண்ணையை கொடுத்தா பாருங்க அப்ப சாத்த குரங்கு ஆஞ்சநேயர் தான், வேற யாரும் கிடையாது. இப்படி மற்ற குரங்குதான் நெருங்கிட முடியுமோ இவனிடத்துல? எப்படின்னா ஆஞ்சநேயருக்கு எவ்வளவு ஆசை வந்தது அப்படின்னா அத்தியாத்ம ராமாயணம் ஆனந்த ராமாயணத்தில ராமன் உரிய உடச்சு வெண்ணையை எடுத்தான் அப்படின்னு காண கிடைக்கிறது. அந்த லீலைய கௌசல்யாதான் சொல்லி சொல்லி ஆஞ்சநேயர் கேட்டிருக்காரு, ஐயோ பிரபு வெண்ணை திருடுவாரா, நான் பார்த்தது இல்லையே, அந்த வெண்ணெய் கிடைச்சா நன்னா இருக்குமே நினைச்சாரா? அப்ப பகவான் சொல்லிட்டான், கிருஷ்ணாவதாரத்துல தான் வெண்ணையை தரையும் பிடிக்கவே இந்த கிருஷ்ணாவதாரம் இருக்கு. திருட்டு பயலா இருக்கான், பொய்யனா இருக்கான், இருந்தாலும் ஒரு வெண்ணைக்காக சுத்திட்டு இருந்தார். அன்னைக்கும் பார்த்து வெண்ணையை கொடுத்துட்டான். அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு தாக்குறதுன்னு ஒரு வழக்கம். அவ்வளவு அழகா ஓடுறான் யசோத துரத்தரா, இவன் ஓட யசோத துரத்த பரபிரம்மத துரத்தின் ஓடுறாளாம். பத்மநாபர் ஆராய்ச்சி பின்னாடியே ஓடி வருவோம் இல்லையா? ஓடுறது ஓடும்போதெல்லாம் நடப்பேன். பத்மநாபர் பின்னாடி ஓடும்போதெல்லாம் யசோத ஓடினா மாதிரியே ஓடும். யசோதையாவது ஓடி போய் பிடிச்சு விட்டான். நம்மளால பிடிக்கவும் முடியல, தூரத்தை அவன் நிக்க வேண்டியது. அந்த சமயத்துல பத்மநாபருடைய சீவேலி வரும்பொழுது நிறைய பேர் அப்படியே வேகமா நடப்பான். அதுவும் செக்யூரிட்டி கார்டு பக்கத்திலேயே நிற்பான். சமயத்தை அவனை தாண்டி விட அப்படின்னு மிரட்ட மிரட்ட தக்கு பின்னாடி ஓடி வருவா. அந்த மாதிரி யசோத ஓட கண்ணன் ஓட சரத்து 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 ஒரு சிதியில பிடிச்சுட்டாளா, பிடிக்க வச்சுட்டான் கண்ணன், பிடிக்க வச்சுட்டா அழகாக உரலோட கட்டி போட்டுட்டாளா. சௌக்கியமா கண்ணினும் திருத்தாம்பினால் கட்டுண்ணப் பண்ணிய பெருமாயன் என்னப்பனில். மதுரகவியாழ்வார் நம்மாழ்வாரை பத்தி பாடுறதுக்கு முதல்ல கண்ணனை பிடிக்கிறார். என்னடா கண்ணனை எப்படிதான் பிடிச்சாம யசோத மாதிரி கட்டி போட்டு பிடிக்கிறார். கண்ணினும் சிறுத்தாம்பினா கட்டுண்ணப்பண்ணிய பெருமாயன். திருமங்கை ஆழ்வார் சொல்றார், இவன் மத்தியவதாரம் எடுத்தவன், கூர்ம அவதாரம் எடுத்தவன், வராகவதாரம் எடுத்து பூமியை உத்தாரணம் பண்ணவன், நரசிம்ம அவதாரம் எடுத்து சூன பழந்தண்டு வந்தவன், வாமணனா வந்து திரிவிக்ரமனா வளர்ந்தவன், அவ்வளவு பெரியவன், பரசுராமனா வந்து சத்திரியர்களை வதம் பண்ணவன், ராமனா வந்து லோகத்தையே உத்தாரணம் பண்ணவன், கிருஷ்ணனா வந்து இப்ப கடைசியில உரல்ல கட்டுப்பட்டு இருக்கானே. அவதாரத்தை எல்லாத்துலயும் முன்னேற்றம் வந்திருக்கான். ஒவ்வொரு அவதாரத்தையும் முன்னேற்றம், மத்தியம் கூர்மம் வராகம் நிருசிம்மம் வாமனம் பரசுராமம் ராமம் இத்தனை முன்னேறம் கடைசியில பின்தங்கிட்டான. என்னடானா யசோத கிட்ட கயிறுல கட்டுப்பட்டதுல பத்துடையடிய வற்கடிய வன்பிறர்களுக்கு அரிய வித்தகன். அம்மாழ்வார் சொல்ற எவ்வளோ பெரியவனா இருந்தாலும் சின்ன பயதான், அவன் சிறிய நின்றேனோ ஆழ்வாரை போலே. பகவான கட்டி போட்டுடாளாம். வராகவதாரம் எடுத்து பூமியை தேடிண்டு கொண்டு வந்த சுவாமிய சர்வசாதாரணமா கண்ணினுண் சிறுத்தாம்பினால் கட்டுண்ணப்பண்ணிய பெருமாயன். அவதாரங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அவதாரத்திலே ஒரு அபிமானம் உண்டு. மத்தியவதாரம் இந்த பாண்டியராஜனுக்கு, இவாள்லாம் அவ வைகுண்டத்துல இருக்காளாம். அவன் வைகுண்டத்திலேருந்து கிருஷ்ணனை கட்டுறத பாக்குறான். ஐயோ எனக்காக மத்தியவதாரம் எடுத்த சுவாமி, அப்ப மத்தியவதாரத்தையே அவ கட்டுற மாதிரி பாக்குறான் பாண்டியராஜு. கூர்ம அவதாரத்தை பாக்குறாளா, தேவர்கள்லாம் இந்திரன் கூர்ம அவதாரம் எடுத்து அழகா மந்திரமலைய வாசுகி கயிறு எல்லாம் பாக்குறதா. நம்மளெல்லாம் கூர்மமா சுமந்தா வாசுகி எப்படி சிரிச்சுதான், என்ன கட்டி போடணும் அப்படின்னு வேண்டான்னா நம்மள கட்டி வரணும். ஒரு பக்கம் தேவர்கள் இருந்து பார்த்து ரெண்டு பக்கம் இழுக்க 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 கரகர கரகரன்னு இழுத்தாலும் என்ன அநியாயம், என்ன கட்டி போடணும் அப்படின்னு அவர் பார்க்கும் பொழுது அழகா கூர்ம அவதாரமா தெரியுதா. பிரம்மதேவர் இப்படி பாக்குறா, இந்த பூமியை தூக்கி வந்ததே இவர் தான், கஷ்டப்பட்டு என் மூக்குல இருந்து குதிச்சு பழைய ஜலத்துல முழுகி வெள்ள கொண்டு வந்து பழுத சத்த வேற போட்டு தூக்கி கொண்டு வச்சுட்டு கடைசியில் அந்த பூமியில இவரை கட்டி போடுறாளு அப்படின்னு அவர் வராகமாவே பார்க்கிறார். அஸ்ய கூர்ம வராக முக்கியமா பிரகல்லாதன் பார்க்கணும், கர்ஜனா பண்ணி பக்கத்துல ஒரு பயம் நெருங்க முடியாம இருந்தா நான் பக்கத்துல நெருங்க தெரிஞ்ச அன்னைக்கே கட்டி போட்டுருக்கலாமே, அனுகிரகம் பண்ணிட்டு ஓடி போயிட்டாரு தெரிஞ்சா நானும் ஒரு அது இப்ப கிருஷ்ணா இருக்கும்போது கட்டி போறாரு மிருகம் தானே நரம் மிருகம் தானே அப்ப அழகா கைத்துல ஒரு கட்டி போட்டுருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு அவன் நரசிம்மனா பாக்கிறான். மத்யம் பூர்ம வராக நரசிம்மம் வாமனம் மகாபலி பிரகல்லாதனும் மகாபலி பக்கத்துலன்னு பார்த்துட்டு இருக்கான். மகாபலிக்கு வாமனமா தெரியுது, காலை வச்சு அழுக்கிறாரு தெரிஞ்ச அன்னைக்கே நம்ம கட்டி போட்டுருக்கலாமோ, கட்டி போட்டு நம்ம அரண்மனையில வச்சுட்டு இருக்கலாம் போல இருக்கே, பாதாள லோகத்துக்கு போயிருக்க வேண்டாம். அவனுக்கு வாமன திரிவிக்கிரமனா காட்சி கொடுக்கிறான். மத்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுரா அத்தனை பேரும் பாக்கிறான். அத்தியாச்சரியமா கார்த்தவீரிய அர்ஜுனன் காதேவிலாம் பாக்கிறா, பரசுராமனா வந்தானே அவனா கட்டி போடுறாளே. அப்ப கௌசல்யா தசரதர் இவாள்லாம் மேல இருந்து பாக்குறா, சே ராமனா இருக்கும்போது கட்டி போட முடியல, அயோத்தியா இருக்கவாள் இப்ப மோட்சத்துக்கு போயிட்டா கிருஷ்ணாவதாரம் முடியும் போது புள்ளரும் பாதி ஒன்றின்றியன் எல்லாரும் மோட்சத்துக்கு போயிட்டான். அவள்லாம் பார்த்தா முன்னாடியே தெரிஞ்சிருந்தா 14 வருஷம் காட்டுக்கு போகாம நம்மாத்துல கட்டி போட்டு வச்சிருக்கோம். குஹன் பார்த்தாரு தெரிஞ்சிருந்தா சிங்கி வேற புறத்துல கட்டி போட்டு வச்சிருக்கோம், அவளுக்கு மிஸ் பண்ணிட்டோமே சான்ஸ். அத்தனை பேரும் பாக்குறாளாம், அத்தனை ரசாவதாரத்துல கல்கி அவதாரத்தை தவிர மத்த எல்லா அவதாரத்திலையும் இருக்கவாள் எல்லாம் பார்த்துட்டு அப்பேற்பட்ட கண்ணனை இவள் கட்டி போட்டுறாளாம். பத்துடையடிய வர்க்கடிய வன்பிறர்களுக்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறலடிகள் மத்துரு வெண்ணை களவினில் உரளிடை ஆப்பொண்டு எத்திரம் உரளினோடு இணைந்திருந்து ஏங்கியதழிவே. இப்படி ஏங்கி இருக்கிறானே நம்மாழர் இந்த பாசத்தை சொல்லிட்டு மோகிச்சு போறார். தாமோதர பந்தனம் ஆண்டா சொல்ல மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. எல்லாம் பெருசு இல்லையா கண்ணனுக்கு, இவன் மாயன்றது பெருசு இல்லையா, வடமதுரை மைந்தன்றது பெருசு இல்லையா, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. இதெல்லாமா கிருஷ்ணனுக்கு அழகுனா இல்லையா, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. கிருஷ்ணாவதார லீலைகள்லாம் பார்த்தா கொஞ்சம் பிரமிப்பா இருக்கு, நெருங்கலாமோ வேண்டாமோன்னு. தாமோதர பந்தன லீலை கேட்டா அட இந்த பெயலா கட்டி போட்டுக்கலாம் போல இருக்கு, பாவாட நாடக கொண்டு கட்டி போட்டுக்கலாம் இந்த பெயல. அந்த மாதிரி தேவேர் நிக்கிறானே பத்துடை அடியவர்க்கு எளியவன் அப்படின்ற ஆழ்தான். அந்த மாதிரி அப்பேற்பட்டவன் பகவானுடைய சௌலபியத்தின் எல்லை நிலம் எங்கடா தெரியறதா, இந்த கண்ணின் சிறுத்தாமினா கட்டி போட்டுட்டாளே, உரலோட கட்டி போட்டுட்டாளே, தேவேனு நிக்கிறானே. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. என்னடா பண்ணணும்னா அவன் நாமத்தை பாடணும், அவனை சிந்தனை பண்ண இந்த அறிவு சொல்றான். கண்டத யோசிக்காத எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்கியே, அவனை சிந்தனை பண்ணு. பத்மநாதர் யாரு ஆனா யசோதை கட்டி போட்டாளே அந்த பயதான். அப்ப கூட இடுப்பு காமிச்சுதான் இருக்க கட்டி போடுறியா, கையில என்ன கையாண்டா வச்சிருக்காரு, அந்த கையில ஒரு கயிறு இருக்கு, பக்தியில் ஒரு கயிறு வச்சிருக்கா. வேணுமா வரட்டுமா, ட்ரை பண்றியா, கட்டி போடுறியா, பாக்கலாமா, முடியுமா அப்படின்னு கை வச்சுட்டு இருக்க. அந்த கையில பிடிச்சு ஒரு தொங்கிட்டு இருக்கா சிவபெருமான், தேவே எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் தேவேன்னு கிடக்கிறாரோன்னு. அந்த கயிறா அவ்வளவு அழகா பத்துடைய அடியவர் கிடையவனா சுவாமி இருக்கா. நிறைய பேர் பத்மநாப தனியா பாக்குறேன், கிருஷ்ணாவதார லீலைகள் பண்ண அந்த கிச்சா பயதான் இங்க படுத்துன்னு இருக்கு. நீ யசோதாவா இருந்தா இந்த பயல கட்டி போடலாம். இந்த கோவில் அலங்காரம்ன்ற போத்திகளை வேணுமோ அவ கட்டுவா. இந்த பத்மநாபர் உற்சவத்துக்கு வராது பாருங்க, தங்கு சக்கரம் எல்லாம் வச்சுட்டு கையில வில்லெல்லாம் வச்சுட்டு எப்படா அப்படி நிக்கிறாருன்னா, முதல்ல இடுப்புல ஒரு கையில போட்டு கட்டி வைப்பா. அது இந்திர வாகனமோ பல்லக்கு வாகனமோ தாமோதர பந்தனத்தை முதல்ல ஒரு கட்டு கட்டி நல்லா இருக்கு ஆடுறான பாப்பா. உலகத்தையே ஆட்டி நிற்கிற சுவாமியே இவ ஒரு கயிறு போட்டு ஒரு கட்டு கட்டி ஆடுறாரா, அப்ப ஆடல. அதுக்கப்புறம் அப்படி கிளம்புவாராம் சுவாமி. அந்த மாதிரி சுவாமியை கட்டி போட முடியும். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நான் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. இதுதான் நம்ம பண்ணணும். தாத்தால எழுந்தோட நாமத்தை பாடணும், பூரா தினமும் அவனை சிந்திக்கணும். இது ஒரு கஷ்டம் கிடையாது. எல்லாத்தையும் சிந்தனை பண்றேன், யார் யாரையோ சிந்தனை பண்றேன், இதெல்லாமோ சிந்தனை பண்றேன். ஆண்டா சொல்றா இந்த அறிவு வேணும், அவனை சிந்தனை பண்ற ஒரு அறிவு, வாயினால் பாடி மனதினால் சிந்தி. அப்ப என்னடா பிரயோஜனம்னா, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயிலில் தூசாகும் செப்பு. எல்லா பாபமும் போயிடும். இவ்வளவு பாபம் பண்ணிட்டேனே நமக்கு தெரியும் லிஸ்ட். சமயத்துல பாபத்தை லிஸ்ட் போடுறது இல்லை, ஏன்னா போட முடியாத அளவுக்கு பண்ணிருக்கேன். நல்ல காரியத்தெல்லாம் லிஸ்ட் போடுறான், நான் அந்த கோவிலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன், 40 நாள் விரதம் இருந்தேன், 20 வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கேன், இந்த லிஸ்ட் எல்லாம் போட்டுருவேன். ஏன்னா பண்ணது கொஞ்சம் பாபம் லிஸ்டே கிடையாது. அன்லிமிட்டட் அன்லிமிட்டட் ராட்டா எல்லாரும் அன்லிமிட்டட் அன்லிமிட்டட் அப்படின்றா இல்லையா, அந்த மாதிரி நம்ம கிட்ட அன்லிமிட்டடா நல்லா இருக்கணும். பிராரப்தம் சஞ்சிதம் பாபம் அன்லிமிட்டட் அப்படியே அவார்டு போயிட்டே இருக்கு. ஆகாசம் போலே எல்லை இல்லாம போயிட்டு இருக்கான். இது எல்லாம் ஒரு சில நேரத்துல காணாமல் போயிடுமா? எப்படா வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. அதனாலதான் நலகூபுரன் மணிகிரீவனுக்காக சுவாமி எல்லாத்தையும் மன்னாராம். யசோதியை கட்டி போட வச்சா, பாழா போன உரலோட வீணா போன கயிறு கொண்டு கட்டி போட வச்சா, பகவான இப்படி வேடிக்கை பாசன் இருந்தான், இந்த ரெண்டு மருத மரத்தை பார்த்தான், சரி சும்மா இருக்க வேண்டாம் இவாளுக்கு நல்ல கதி கொடுப்போம்னு சொல்லி உரலை இழுத்துட்டு வந்துட்டான். இவா பாட்டுக்கு வாயினால் பாடி மனதினால் சிந்தனை பண்ணிட்டு அதுக்குதான் சொல்ல வரேன். ஆண்டா கரெக்டா எந்த பாசத்துக்கு எந்த ரீதியை சொல்லியிருக்கா பாருங்க. இவா பாட்டுக்கு மரமா நின்றுட்டு இருந்தா, வேற ஒண்ணும் பண்ணல, கோவிலுக்கு போகல, பெருசா ஒண்ணும் பண்ண முடியல, மரமா நின்று கிருஷ்ணா 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 ஓடுறதெல்லாம் பார்த்துட்டு வாயினால் பாடி மனதினால் சிந்தனை பண்ணிட்டு இருந்தா கரெக்டா பகவான் பார்த்தா இவா பாவங்களை மன்னிச்சா, தானாவே உடலை இழுத்துட்டு வந்தா, மருத மரத்துக்குள்ள நுழைஞ்சா, மருத மரத்தை முடிச்சு போட்டா, நலகூபுரன் மணிகிரீவனுக்கு சாப விமோசனம் கொடுத்தா, அவளுக்கு மோட்சம் வரைக்கும் கொடுத்துட்டான சுவாமி. அப்ப நம்முடைய பாவங்களை எல்லாம் நாசம் பண்ணி நமக்கு பெரிய ஒரு அனுகிரகத்தை பண்ணக்கூடிய பலம் சுவாமிக்கு உண்டு. இது புரிஞ்சுக்கோ, இந்த அறிவு இந்த பாவத்துக்கு என்ன பரிகாரம் கேரளால கேட்கவே வேண்டாம். இதுக்கேதான் ஒரு தோஷம் உண்டு, தோஷத்துக்கு பரிகாரம் உண்டு. எல்லா தோஷத்துக்கும் சர்வ பாப நிவாரணம் அப்படின்னா சர்வத்ர பத்மநாபநாம சங்கீர்த்தனம் சொல்லிட்டு மறந்து சில மாமாக்கள் எல்லாம் கல்யாண நாளை மறந்துடுவார். அது எதுக்கு மறக்கணும்? அவளுக்கு தான் எதுக்கு அத வேலை ஞாபகம் இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சில மாமிகளும் மறந்து போடுவாங்க. விஷயம் இருக்கும் அந்த மாதிரி பகவான் நம்ம பண்ண பாபங்களுடைய நாட்கள் கூட மறந்துடுறான். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதுருவான் நின்றனவும் தீயிலில் தூசாகும். எப்படி மறக்கிறார் அப்படின்னா, நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்பொழுது பண்ண பாவங்கள் நமக்கு ஞாபகம் இல்லை பாருங்க. ஒரு 3 வயசுலயோ 4 வயசுலயோ நம்ம எத்தனையோ பூச்சி அடிச்சு, எல்லா குழந்தைக்கும் இந்த பூச்சி அடிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் அடிக்கும், ஒரு கால் குழந்தை மிதிக்கும், ஏதாவது ஞாபகம் இருக்கா? சத்தியமா இல்லை பாருங்க. அந்த மாதிரி சுவாமி மறந்துடுறான். இப்ப பண்ண பாவத்தை நாமே மறக்கிறா போல அந்தரியாமி சுவாமி தானே மறந்துடுறான். அதனால ஆண்டாள் சொல்ற அந்தரியும் வச்சுக்கோங்கோ, நீ நாமஜபம் பண்ணு, பாவத்தை இருந்தா அவர் சரி பண்ணிப்பார், பாவத்தை பத்தி நீ வருத்தப்படாதே. மா சர்வ தர்மா பரித்தஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு என் ஒருவனை மட்டுமே சரணடை, நான் உன்னை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், வருந்தாதே. அதான் ஆண்டா சொல்றா, போய பிழையும் புகதுருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கை நடக்கிறோம், பிராரப்த கர்மா எல்லாம் நான் பண்ண பாவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பாவம் எல்லாம் மாறியாச்சு. அந்த பாவத்தினுடைய பெரிய தாக்கம் எல்லாம் நம்ம வாழ்க்கையில மாறியாச்சு. இந்த மிச்சம் மீதி மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது, அது எல்லாம் கூட இந்த நாமஜபத்தினால நல்லவையாகவே நடக்கும். இரண்யக்கசிபு இரண்யாக்ஷம்னா பாவத்தினாலதான் இவ்வளவு அக்கிரமம் பண்ணும். ஆனா பகவத் தியானம் பயந்து பயந்து விருத்து விருத்து பண்ணாதான், அதுலயே இவா பாவங்கள் நாசமாகி சுவாமியே இவாளை வதம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை அவளுக்கு கிடைச்சிருக்கு. அதனால பாவத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ நாமஜபம் பண்ணிட்டு வா, சுவாமிய நினைச்சிட்டு வா, பாவத்தை சுவாமி பார்த்துப்பா. இப்படி இந்த அறிவை சொல்றேன். ஆறாவது கோஷத்திலேருந்து ஒவ்வொரு பாகவதால ஆழ்வார்களையா ஆண்டாள் எழுப்புறான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கிருஷ்ணலீலையை நினைச்சிட்டு வாழணுன்ற ஒரு அறிவை சொல்றான். தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு கிருஷ்ணலீலையை ஸ்மரிக்கணும். அதுக்குதான் பாகவதம் வாசிக்கிறது, அதுக்காக தான் சத்சங்கம் கேட்கறது. இங்க கதையை ரெண்டு மணி நேரம் நன்னா கேட்டுப்போம், ஒரு கதை நன்னா சொல்றா அப்படின்னு நீங்க சர்டிபிகேட் கொடுத்துட்டு ராத்திரி போய் உட்காந்துச்சு பூசா வர டிவி சீரியல்லாம் பார்த்துட்டு இப்போ நன்னா இருந்த டிவி சீரியல் தூங்கினா ரெண்டு மணி நேரம் நாங்க கட்டி ஒரு பிரயோஜனம் எங்களுக்கும் இல்லை உங்களுக்கும் இல்லை. நோ யூஸ், நாம யூஸ் பண்ணுறோம் நீங்களும் யூஸ் பண்ணுறோம், அவ்வளவுதான். அதை விட இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் நினைச்சிட்டு அப்படியே படுக்க, காதால எழுதிக்கும் பொழுது அதை நினைச்சிட்டு எழுதி, இப்படியே தான் ஜென்மாவ அப்படி ஓட்டன் அப்படி வந்துட்டோம் நடந்துட்டோம் இல்லையா. வாழணமே, பிடிச்சிருக்கோ இல்லையோ, நன்னா இருக்கோ இல்லையோ, பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ, வாழ்ந்தாக வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு இருக்கு. சில வயசான வாழ்லாம் கேட்டோம்னா எப்படி இருக்கணும், போகணும் காத்துட்டு இருக்கேன் அப்படிங்களா, என்னவோ பாரமா இருக்கு, பூமிக்கு பாரமா இருக்கேன் அப்படின்னு ஆனந்தத்தை வாழ்ந்துதான் இருக்கு. எனக்கு தற்கொலை பண்ணிட்டா இல்லையே, எப்படி போகணும் பிரார்த்தனையா பண்ற, பகவான் எப்ப ஐசிட்டு போவான்னு காத்துட்டு இருக்கேன்னு பகவான் ஐசியம்னு சொல்லவே மாட்டான். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஆனா பகவான் அழிச்சிட்டு போனா என்ன அழிச்சிட்டு போக மாட்டேங்கிறான்னு தெரியல, அவருக்கு வர வேண்டாம்னு சொன்ன மாதிரி எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு இருக்கேன். அபிமன்யெல்லாம் கூட்டிட்டு போயிட்டாரு, பராசர சின்ன வயசுலயே கூட்டிட்டு போயிட்டான். அவர் வயசே பாக்கிறது கைப்பிருக்க யாரா இருந்தோ இப்பவா அப்படின்னு எல்லாரும் சத்தங்க கேட்டுட்டு நாளைக்கு வரணும் தானே வரும், இன்னைக்கு சத்தம் கேட்டு கிளம்பணும் தான் வரும், எப்படி சொல்றவாதான் இன்னைக்கு சத்தங்க சொல்லிட்டு கிளம்பணும் தான் வரும், ஒண்ணும் கிடையாது. கோகர்ணன் இந்து காலினா பாகவதம் கேட்டு கிளம்பிடணும்னு கிளம்பி பரிசுத்த பாகவதம் கேட்டான், கிளம்பணும்னு கிளம்பிட ஆண்டால் அழகா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கிருஷ்ண லீலாவோட வாழும். ஒவ்வொரு நாள் ஒரு பாகவதத்துடைய ஒரு முக்கியம், பாகவதம் முழுக்க தெரியலன்னா கூட பரவாயில்ல, தசவஸ்கந்தத்தினுடைய ஒவ்வொரு கிருஷ்ண லீலாவுடைய ஒவ்வொரு அத்தியாயத்தை வாசிச்சு காத்தால எழுந்து வாசிங்க. நீங்க பல்லெல்லாம் தேய்ச்சுட்டு குளிச்சுட்டு அப்படின்னா இல்லை, படிக்க பக்கத்திலே பாகவத புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க, கதை எழுதிக்கோங்க, லைட்ட போடுங்க, ஒரு அத்தியாயம் கடகடகடன்னு வாசிங்க, மூடி வச்சிருங்க. இன்னைக்கு இந்த அத்தியாயத்தோட நான் வாழ போறேன், இந்த அத்தியாயத்துக்காக இந்த வாழ்க்கையை சமர்ப்பணம் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. பாகவதுக்கு ஆச்சாரம் அனுஷ்டான பிராதானியம் சப்தாகமா பண்ணும் பொழுதுதான் நியமங்கள் இப்படி பண்ணணும் நிறைய உண்டு. பாகவதம் பாராயணம் பண்றதுக்கோ ஸ்மரணம் பண்றதுக்கோ நியமங்கள் கிடையாது. அப்ப என்ன சொன்னா ரெண்டு நாள் படகு எடுத்து சொன்ன, மூணாவது நாள் படுக்க தலகாணி டார்ச் லைட் மொபைல் போன் வைக்கும்பொழுது தானா பாகவத புத்தகமும் தலைமாட்டிக்கிட்ட வந்துடும். அப்ப ஒருவேளை அன்னைக்கு ராத்திரி உசுறு போற மாதிரி இருந்து வச்சுக்கோங்களே, நம்ம ஃப்ரெண்டு யமதூதர்கள்லாம் வந்தா கூட பாகவதம் இருக்கு வேண்டாம்னு சொல்லி அவ போயிடுவாள். இவா போயிட்டாலும் யமதர்மராஜ அவர்தான் பாகவத்தை பார்த்து அவர் நேர போய் வைகுண்டத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுவார், உங்களால அங்க படுத்து ஈழ்த்துட்டு கிடக்கிறார், நான் ஈட்டா சண்டைக்கு வருவான், அதனால நீங்களே வேஷன் போங்கோன்னு அனுப்பி வைப்பார். பாகவத்துக்கு அப்படி ஒரு பலம், அது பாகவதமோ ராமாயணமோ நாராயணியமோ முகுந்தமாலாவோ திருப்பாவோ நிறைய பெரியவாள் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தார். தியாகராஜன்லாம் ராத்திரி படுத்துட்டு திடீர்னு கீர்த்தனை பாடுவார், திடீர்னு கீர்த்தனை பாடுவார், மீரா கீர்த்தனை பாடிட்டே இப்ப அப்படியே மயங்கவே தூங்கி போயிடுவார், நம்ம டிவி பார்த்துட்டே தூங்குற மாதிரி இப்படிதான் சொல்லுவோம். அப்பதான் சரியா புரியும், இதுக்காக சொல்லப்படும் அவசீர்ன பாடிட்டே இருக்கா தூங்கி போயிடுறா. இந்த பண்டிகை பொருட்கள் எல்லாம் நாமதேவர் வாசல்ல உட்கார்ந்து இருப்பான், நாமதேவர் வாசல் நாமத்வார்னு சொல்லுவான், சாத்தி கதை வர சொன்னாங்க உட்காந்து அபங்க பாடிட்டே இருப்பான் அப்படி பதின பாடி தூங்கிட்டே இருப்பான். அப்புறம் திடீர் வீட்டுல 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 அப்படிலாம் ரெண்டு பேர் பாடிட்டு இருப்பான், மாத்தி மாத்தி டேன் பட்டு தூங்குவான், டேன் பட்டு போடுறத பாடி டேன் பட்டு தூங்கிடுவான், பர்பஸ்ஃபுல்லா தூங்குறது தானா வந்துடுறது சுவாவம். ஆனா அப்படி தூங்குற டக்குல விட்டல் 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 பாண்டங்கா பண்றீங்கனாதா அப்படின்னு பத்தின பாடுவான், பாண்டவன் அப்படி பாக்குறான், அவனாதான் அவளை தூங்க வைக்கிறான், இவாளா தூங்குறது இல்லை. அப்ப அவளுக்கு வந்து யாரா பா அப்ப அப்படி கைப்பட்டு இப்படி சரி, இப்ப பாண்டவன் கையை தானா தட்ட வைக்கிறான், எப்படி ஜனாபாய் அரதூக்கத்தை இருக்கும்போது அவளோட எந்திரத்தை பிடிச்சு சுத்தினானோ அதே விட்டவன் இந்த பத்தின பாடும்போது தூங்குறவாள் தானாகவே பத்தின பாட வைக்கிறானா சுவாமி. எதையோ நினைச்சு சகசநாம சொல்ற நம்மளையே சொல்ல வைக்கலையா சுவாமி, சகசிர விஷயங்களை நினைச்சு சகசநாமத்தை சொல்றோம், சகசிரகோடி விஷயங்கள், சகசிரம் சொல்லக்கூடாது பாவம், சகசிரகோடி விஷயங்கள், உப்பு போடுறமா தெரியல, பக்கத்தால பெல்லடிக்கிறான், அவாத எவ்வளவுதாலும் மோட்டர்ல தண்ணி வழியும், இவா எவ்வளவுதாலும் வாசல்ல காரை வச்சிருவா, வண்டியை வச்சிருவா, அவன் வண்டி எடுத்தாலும் டர்பு 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 கிருஷ்ண விஷ்ணுக்கு வசல்கார அங்கு டர்பு 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 கிருஷ்ண விஷ்ணுக்கு வசல்கார கடைசியில் அபாரம் பேசலாம் செய்ய பேசலாம் பாராயணம் பண்ணிடுவேன். பத்மநாபர் பாக்கிறான் இந்த பாராயணமா இருக்கு, எப்படி பாராயணம் பண்ண ரகசியம் பத்மநாபருக்கு மட்டும் தெரியறதுனால நாம உழைச்சோம், உள்ளபடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சகசிரநாம லட்சணம் எங்க தெரியாதா அப்படின்னு அவன் வாக்கு மாமிக்கு தெரியும், நீங்க பண்ற லட்சணம் எங்க தெரியாதா, நீங்க பண்ற சந்தியா மந்திரங்களுக்கு தெரியாதா, நீங்க பண்ற ஜப்பம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அந்த மாதிரிதான். ஆனா சுவாமி இதெல்லாம் பார்க்காம கிருபை பண்றார், அதனால ஆண்டா சொல்றா ஒவ்வொரு நாளும் பகவானுடைய ஒரு லீலை இப்படி விளையாட்டு போலே ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சந்தோஷ குழந்தைகள் பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி எழுந்துக்காது, நேற்று தூங்கின மாதிரி நேற்று எழுந்த மாதிரி இன்னைக்கு எழுந்துக்காது, காதால தூங்கி எழுந்து மத்தியான சமயத்தில் தூங்கி எழுந்துக்கும், அப்ப அதனுடைய சிந்தனை வேற மாதிரி இருக்கும், திரும்பி ராத்திரி அறத்தூக்கத்தை எழுந்துக்கும், எழுந்துட்டு பொழுது விடுஞ்சுட்டு செல்லறி எழுந்து விட்டுரும் ஒரு மணிக்கு அடுத்த ராத்திரி, அப்பா ஏன்பா தூங்கி எழுந்துக்கோங்கப்பா அங்க விளையாடலாம் அப்படின்னு, அது சாயங்காலம் ஏழு மணிக்கு தூங்கி ராத்திரி ஒரு மணிக்கு எழுந்திருக்கு, நம்ம அப்பதான் 12 மணிக்கு படுத்துருக்கோம், அது ஒரு மணிக்கு எழுந்த உடனே அப்பா எழுந்திருங்க நயமாயிருந்து பல்லு தேய்க்கலாம் அப்படின்னு, ஏண்டான அதோட சுபாவம் அப்படி, அப்ப ஒவ்வொரு நாளும் அது புதுசா எழுதுக்கணும், நம்ம மட்டும்தான் பழசா எழுதுக்கணும், அதனாலதான் நமக்கு சந்தோஷம் இல்லை, அதனால ஆண்டா சொல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தை மாதிரி எழுதுக்கணும், எப்படி குழந்தை மாதிரி எழுதிக்க முடியும்னா அல்லீங்களா, அதுக்காக தான் பாகவதம் அதை சொல்லி ஒரு தோழி எழுப்புறா, உள்ளும் சிலம்பினகான் சுந்தரையன் கோவிலில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பெய்முறை நின்றுண்டு, கள்ளச்சகனம் கலக்கழிய காலோச்சி, வெள்ளத்தரவின் வீலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேரோ ரம்பாவாய். அழகா பூதனாவதம் சகடாசுர விஷயங்கள்லாம் சொல்லி எழுத்தான், இவளுக்கு ஏன் இதை சொல்றா அப்படின்னா அவளுக்கு ரொம்ப பிடிச்ச லீலையா பாகவதத்துல ஒவ்வொருத்தருக்கும் இது பிடிக்கும் அப்படின்னு உண்டு இல்லையா, மோஸ்ட் ஃபேவரேட் அப்படின்னு ஒண்ணு டிவி ப்ரோக்ராம்ல வச்சிருக்க மாதிரி இந்த பாகவத ஆளுக்கெல்லாம் இதுதான் என்னோட ஃபேவரட் அப்படின்னு இந்த பாகவத வாசிக்கும் பொழுதே பாருங்க முன்னாடியே சொல்லி சார் இந்த அத்தியாயம் நான் வாசிச்சுறேன் என்ன, இந்த அத்தியாயம் எனக்கு தான் என்ன அப்படி ஒப்பந்த அடிப்படையில தான் போகும் எதுக்குறாங்க, எனக்கு அதை ஃபேவரட் நல்லா படிக்கிறோம் ஆசையா இருக்கும் அது சரி தப்புன்னு சொல்ல வர, அந்த மாதிரி இவர்களோட பூதனா மோஷம் எல்லாம் நினைச்சிருந்து ரசிக்கிறாளா, அவளை ஆனந்தமா ரசிக்கிறாளா, ஜோரா நிறைய பாகவதாள்லாம் இந்த பூதனா மோஷத்தை நினைச்சு நினைச்சு புலம்புறா, சுகபிரம்மம் பாரு அப்படி புலம்புறா, நிஜமாவே கிருஷ்ணன் நிறைய பேரை வதம் பண்றான், நிறைய பேருக்கு மோஷம் கொடுக்கிறான், ஆனா சுகபிரம்மத்தை ரொம்ப பாதிச்சதுன்னா பூதனா மோஷம் தான், ஏண்டா அப்படின்னா இவ்வளவு மோசமான பூதனா லோகபாலக்னி ராட்சசி ருதிராசனா அப்படி சொல்றா, சுகபிரம்மம் போய் இவ்வளவு நெகட்டிவா ஒருத்தரை டிஸ்பிளே பண்ணுவாரா, பூதனா லோக பாலக்னி ராட்சசி ருதிராசன ரத்தம் குடிக்கிறவள் ராட்சசி சிசுகாதி சிசுக்களை கொலை பண்றா அவளுக்குமே மோசம் கொடுக்காரு, சுகபிரம் புலம்புறா பூதனா லோக பாலக்னி ராட்சசி ருதிராசனா ஜகாம்சயாபி ஹரே ஸ்தனந்தத்வாப சத்கதி, சுகபிரம் அழறா ஐயோ எனக்கு ஒரு ஸ்தனம் இல்லாம போயிடுது, ஸ்தனம் இருந்தா கண்ணனும் எனக்கு மோஷம் கொடுத்துருப்பானே, ஆனா பிறந்து வீணா போனேனே, சில ஸ்திரீகள்லாம் சொல்றான் பொண்ணா பிறந்தா போல இருக்கு அப்படின்னு, அந்த மாதிரி பூதனா மோஷம் கேட்டு சொல்ற ஆனா பிறந்தா போல இருக்கு அப்படின்னு அவ்வளவு அனுபவிச்சிருக்கேன் இருக்கேன், ஒரு பூதனா மோஷத்து இவ்வளவு பெரிய வியாக்கியானம் ராட்சசி ருதிராசனா அவ்வளவு கேவலமானதுதான், அவளுக்கு என்னடா கொடுத்தானா சனத்துல பால் விஷப்பால் கொடுத்ததுக்கு பகவான் கிருபா பண்ணிட்டான், அவ ஆண்டா சொல்றா புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவிலில் வெள்ளை விடுசங்கின் பேரடமம் கேட்கலையோ புள்ளாய் எழுந்திராய், இந்த பத்மநாபர் கோவில் பக்கத்துல இருக்க வாழ்க்கலாம் அப்படியே காலம்புல நின்னா தூங்கிட்டு இருந்தா கூட அபிஷேக சமயத்துல மணி அடிச்சானா கோவில மணி அடிக்கிறா அப்படின்னு, ஸ்ரீரங்கத்துல எல்லாம் பார்த்தோம் நாளைக்கெல்லாம் மார்கழி ஆரம்பம் இல்லையா, நாளைக்கு ஸ்ரீரங்கத்துல அப்படியே காலம்புல பார்க்கணும், சிட்டி மெட்ராஸ்லாம் கதை வேற ராத்திரியே கோலம் போட்டு கொடுத்துருவான், கேட்டா பணி ஆகாது இந்த ஆண்டால் நம்மக்குள்ளக்கூடிய குடைந்து நீர் ஆகாது பள்ளி கிடத்தியோன்றான் ஸ்ரீரங்கத்தெல்லாம் விடிய காலம் 3:30 மணிக்கு அழகா எழுந்து சோரா கோலம் போட்டு காவேரிய ஸ்நானம் பண்ணி அப்படியே ஓடுவாராம் ரங்கநாதனை பாக்குறது, ரங்கநாதனும் காத்துட்டு இருப்பான் யாரெல்லாம் காத்தால முதல்ல வரா பாக்கலாம் அப்படின்னு, அது ஒரு சுகமா இருக்குமா. அந்த மாதிரி ஆச்சரியம் ஆண்டா சொல்ல வெள்ளை வெளிச்சங்கின் பேரளவம் கேட்கிறையோ. நிறைய பேர் பார்த்துங்க, ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம் அந்த மாதிரி திவ்ய தேசங்கள்லாம் மற்ற நாள்லாம் கோவிலுக்கு போறாங்க இல்லையா, மார்கழி மாசம் மட்டும் கரெக்டா போயிடுவோம். நாங்கெல்லாம் சின்ன பயலா இருக்கும்பொழுது எப்படாப்பா மார்கழி வரும்னு காத்துருக்கும், ஆனா ஊர் எல்லாம் கொண்டாடுவோம். காலங்காத்தாலும் போன பிரச்சனைகள் தான் போகணும். நாங்க போறது நெருப்பங்களுக்காக தான் சொல்லப்பட சின்ன குழந்தை பிடிக்க வேண்டாடா பரவாயில்ல போங்கோட அதுவே ஒரு காரியம் ஐயா உடனே கிடைக்கிறது அது ஒரு வெக்கமா இருக்கும். சின்ன குழந்தையா இருக்கும்போது மார்கழி மாசம் பஜனை போகலன்னா அது என்னமோ ஒரு மாதிரி இருக்கும், சி பஜனைக்கு போகலையே எப்படி முழிக்கிறதுன்னு இருக்கும். இப்ப எல்லாம் பெருசா வயசாயிடுச்சுன்னா மார்கழி மாசம் பஜனை இப்ப யாரும் போகிறது இல்லைன்னு வா, இவாள என்னமோ யாரும் போகக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி யாருமே போகிறது இல்லை. முன்னாடிதான் நிறைய பேர் போவா திருவனந்தபுரத்துல ராமசாமி ஐயங்காரதான் மாட்டுவார், திருவனந்தபுரத்தை பஜனை அப்படின்னா ராமசாமி ஐயங்காரதான் மாட்டுவார். ஆ முன்னாடி நிறைய பேர் வேண்டும் யாரும் போகிறது இல்லை சொல்லுவா, இவா போக மாட்டா, இவா யாரா போக வேண்டாம் சொன்னாரா பத்தனாவது வயசாயிடுச்சு வராதுன்னு சொன்னா திருவனந்தபுரத்துல பணியே கிடையாது, மஞ்சே கிடையாது, இதனாலே ஒண்ணுமே பணி விழவே கிடையாது. ஆனா போகமாட்டோம் ஆண்டா சொன்னா எழுந்துமா வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ புள்ளாயிருந்திராய். இன்னைக்கு கிருஷ்ணன் அனுபவிக்க வேண்டாமா, என்னெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னா பேய் முளை நஞ்சு அழகா ஆண்டா சொன்னான், வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ புள்ளா எழுந்திரா பேய் முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கரிய காலோச்சு. ரொம்ப ஆச்சரியம் பூதனா விஷயம் வேண்டாம் அப்படின்னா. பூதனாவுக்கும் கிருஷ்ணனுக்கும் பர்சனலா ஒரு விரோதம் கிடையாது, கண்ணன் எந்த விதத்தை அவளுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குறது. ஆனா கம்சன் சொல்லிட்டா பிறந்த குழந்தை எல்லாம் கொண்டு போட்டுடுவி சரின்னு விட்டாள், அவளுக்கு வேற அறிவு ஒன்றும் இல்லை. எஜமானன் சொல்லிட்டான் பண்ணணும், சமயத்தை அப்படி அடிமை மாதிரி அந்த புத்தி வந்துடுச்சு. சரிந்தே வராள், யார் அது யார் அது, கம்சனை கொலை பண்ண போறவன் யார் அது யார் அது யார் அது, இவளுக்கு யாரு விஷ்ணுன்னு தெரியாது, இவன் கிருஷ்ணா வந்திருக்கான்னு தெரியாது, வசுதேவர் தேவைக்கு பிள்ளைன்னு தெரியாது, நந்தகோப சுதன் தெரியாது. ஆனா நம்ம எஜமான கொலை பண்ணணும் வந்திருக்கான், அந்த பயல கொலை பண்ணணும் சொல்லி எல்லா குழந்தைக்கும் கொண்டு போட்டு இருக்காங்க. கிருஷ்ணன் பேர் தெரியாம, கிருஷ்ண ரூபம் தெரியாம, விஷ்ணு அவதாரம்னு தெரியாம, அடி ஒன்றும் இல்லாம, யார் அது யார் அது யார் அதுன்னு தேடி 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 அவ்வளவு குழந்தைகளை கொலை பண்ணிருக்கான். ஒண்ணு குழந்தை ரெண்டு குழந்தை இல்ல, எல்லா குழந்தையும் நேரடியா பூதனாவே போய் கொலை பண்ணிருக்கான். கிருஷ்ணனை கொலை பண்ண வரும்பொழுது மட்டும் அழகியா வரும், அவளுக்கு கூட தெரிஞ்சு கிருஷ்ணன் கிட்ட போன அழகா போகணும்னு இருக்கு, அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ஜம்முன்னு வராள, கையில தாமரை பூவல் எல்லாம் சுத்திருக்கு, சௌக்கியமா வராள, அறிவுன்றும் இல்லாத யார் அது யார் அது யார் அது. நான் பகவான் பாப்பா எங்க வரலாமோ தேடி இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றா ஞான தங்கமே இங்கதான் இருக்கேன், இல்லாட்டி இவள் கோகுலத்துக்கு வர முடியுமா யோசனை பண்ணி பாருங்க. யாரா கோகுலத்துக்கு அழிச்சுட்டு வந்தானா, இப்ப யார் அது தேடினதுக்கே நான் தான் அதுன்னு அழிச்சுட்டு வந்தான், அதான் பகவான். திவாகரமணி அனந்தன் காடு எங்கே தேடினார், அவனா கொண்டு இதாண்டா அனந்தன் காடுன்னு காட்டி கொடுத்துட்டான், அவரா சேர்ந்து பிடிக்கல தானா காட்டி கொடுத்தான். அந்த மாதிரி பூதனா யார் அது, அவளுக்கு கண்ணன் பேர் தெரியாது, விஷ்ணு அவதாரம்னு தெரியாது, ஆனா ஒண்ணுமே தெரியாம தேடிட்டு வந்ததுக்கே கோகுலம் வந்தா பாகவதாளை பார்த்தா அத்தனை பேரையும் பார்த்திருக்கா, யசோதைய பார்த்துட்டா, ரோகிணிய பார்த்துட்டா, பலராமனை பார்த்துட்டா, கண்ணனையும் பார்த்துட்டா. ஐயப்பமாரெல்லாம் வரா இல்லையா, அவளுக்குலாம் ஒண்ணும் தெரியாது, பெரிய பணம் எல்லாம் கிடையாது. சபரிமலைக்கு போகும் பொழுது கந்து வட்டிக்கெல்லாம் பணம் வாங்கிட்டு எப்பயோ 15 கோவில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கோவிலுக்கு போவான், இந்த கோவில் மகாத்மியம் எல்லாம் ஒண்ணும் தெரியாது. ட்ரிப் ஏற்பாடு பண்றவா இந்த அடி திருவனந்தபுரம் திருவெட்டாறு இதெல்லாம் பார்க்க போறோம் அவ்வளவுதான். அவளுக்கு அது சுவாமி என்ன, சரித்திரம் என்ன, புராணம் என்ன, ஒரு 10 கோவில் போக போறோம். என்னமோ பெரிய பேர்லாம் சொன்னா, பெரிய பேருக்கு திருவாரணம் பேர்லாம் தெரியாது. இந்த 1,00,000 கோடி புதையில கண்டுபிடிச்சாலும் அந்த கோவில் தான், திருவனந்தபுரம் ஆழ்வார் பாத்திரம் எல்லாம் தாண்டி போய் பெரிய ஃபேமஸ் தான். 1,00,000 கோடி அந்த கோவில் புதையில கிடைச்சதாமே அந்த சாமி தான் பார்க்க போறோம். புதையல் சாமி பேரு சாமி பேரு அரிய ஐயப்பமா இருக்கு, எல்லா பேர் புதையல் சாமியும் பேர் பத்மநாபருக்கு நல்ல பேர் புதையல் சாமி, வேற யாருமே இல்லை அந்த புதையல் பதையல் சாமி, தங்கசாமி, ரத்னசாமி இத்தனை பேர் வச்சுருந்தா பத்மநாதன் அவ பாட்டுக்கு வந்துடுறான். அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, இங்கயோ பஸ்ல ஏற்றுவா இறங்க என்ன திருவனந்தபுரம் இங்க என்ன இருக்கு, அங்க ஒரு சாமி இருக்கு பாத்துக்குவா, உள்ள சாமி நின்று இருக்குமா படுத்துட்டு இருக்குமா, அவ்வளவுதான் படுத்துட்டு இருக்கும். எவ்வளவு பெரிய சாமி, 3 வாசல் வழியா பாக்கணும், 3 வாசல்ல பாக்க பெரிய சாமி, மத்த சாமியா 1 வாசல்ல தானே பாக்கணும், ஸ்ரீரங்கமா இருந்தாலும் அதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ். பத்மநாபருக்கும் இவரோட கோட்டி போட பக்கத்துல ஆதிகேசர் மட்டும்தான் அது மட்டும் தான் வருத்தமா இருக்கு. இல்லாட்டி வந்து சந்தோஷம் எங்க சாமி மட்டும் மூணு வாசகம் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஆச்சரியமா வந்துடுறா பாக்குறா, இங்க தலையது காலது கை மட்டும் நல்லா தெரியுதுனா நடாபாகத்துக்கு பார்த்தா சாமியோட கையே பெருசா இருக்கு, அது மட்டும்தான் பாக்கலாம். வேற ஒண்ணும் தெரியாது, இப்ப ஏதோ நல்லா தெரியாது இருக்கும். அப்ப இத்தனையும் தெரியாமலே அவ வரா, பஸ்ல இருந்து இறங்குறா, எங்க போனோம், லெப்ட்ல போனோமா ரைட்ல போனோமா ஒன்றும் தெரியறது இல்ல. கிடை கிடை கூட்டமா வரா, கோவிந்தா 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 கெட்டுவா, மணி அடிப்பா, காலைல விழுவா, போயிட்டே இருப்பா. சாமியை பார்த்து நன்னா பாத்துருச்சு, கரெக்டா பஸ்ல ஏறிடுவான். ஊருக்கு போயிட்டு சொல்லுவாங்க, நிறைய சாமியை பார்த்தோம், இந்த டிவியில காமிக்கிறாங்களே 1,00,000 கோடி அந்த சாமியை பார்த்தேன்னு. பேர் என்ன அதெல்லாம் தெரியாது, நல்லா பார்த்தேன். அவன் ஞாபகம் வச்சுக்கிறார், ஆனா பத்மநாபன் இவன் இந்த சமயத்துல இப்படி வந்தான்னு ஞாபகம் வச்சுக்கிறான். அவனை யாரா வர வச்சா, அவன் பைசா கொடுத்ததுனால வந்தானா? இல்ல, பத்மநாப வாடா என்னையும் பாருண்டா, எங்கெல்லாமோ யார் யாரையோ பாக்குறே, என்ன பார்க்கப்படாதா அப்படின்னு இந்த ட்ரிப்ப பிளான் பண்றான். மனசுக்குள்ள திருவனந்தபுரம்ன்ற ஒண்ணத்தையும் போட்டு அழிச்சிட்டு வரான். அவன் எவ்வளவு பெரிய பக்தான்னா பாத்துக்கோங்க, அவளுக்காக ஸ்பெஷலா 4:30 to 5 தரிசனம் பத்மநாபர் அலாட் பண்ணிருக்காரு. நம்ம அல்பமா நினைச்சிட்டு இருக்கோம் அவளை, நமக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்பெஷல் அலாட்மெண்ட் உண்டா? எனக்கு தெரிஞ்சு ராஜாவுக்கு அப்புறமா ஸ்பெஷல் டைம் அலாட்மெண்ட் ஐயப்பமார்களுக்கு மட்டும்தான். என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கெல்லாம் ஸ்பெஷல் டைம் அலாட்மெண்ட் உண்டா? ராஜா வந்து அந்த ஏரியா பக்கத்தே உள்ள விட மாட்டான். நம்மள என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்மளாம் ஐயப்பமார்களை கிண்டலா பரிகாசம் பண்ணிட்டு இருக்கள், பாகவத பிரச்சாரம் பண்ணிடாதீங்க. ஐயோ அந்த கூட்டம் அந்தாச்சுன்னு கூட்டமா, அது கூட்டம் தான், அடி ஒன்று இல்லாத கூட்டம். அவளுக்காக 4:30 to 5 ஏகாந்தமா நம்ம எல்லாம் போய் லைன் நின்று விட்டுருவான்னு நினைக்கிறேன். திருவனந்தபுரத்துக்கார அத்தனை பேர் லைன் நின்று போனேன், நாங்களாம் திருவனந்தபுரத்துக்கார எங்களுக்கு 4:30 to 5 ஸ்பெஷல் தரிசனம் வேணும் கேளு போனேன். செக்யூரிட்டி ஏரியாக்குள்ளே உங்களை விட மாட்டோம், கோட்டைக்குள்ளேயே விட மாட்டோம். ஆனா அவளுக்காக எல்லா முறைகளும் மாறுறது பார்த்தேளா, அதான் பக்தி, அதான் அறிவுறுத்தல் இல்லாத அந்த பக்தி, மூட பக்தி. அசந்து போயிருக்கேன், ராஜாவுக்கு அப்புறமா ஸ்பெஷல் டைம் அலாட்மெண்ட் அவளுக்கு மட்டும்தான். 10 to 20 டிக்கெட் தான். உதயாசனம் பண்றவாளு கூட முன்னாடியே போய் நிற்கணும், ராஜா போனதுக்கு அப்புறம் உள்ள போகிறது அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் டப்பாவோட போய் நிற்கணும், அப்புறம் உள்ளே விடுறான். அவ்வளவு சிரேஷ்டம். அந்த மாதிரி இந்த பூதனா யாரு என்னன்னு தெரியாம தேடிட்டு வந்தா, ஆனா கண்ணன் அழிச்சிட்டு வந்தா, அந்த அறிவு தான் வேணும். சுவாமியை பார்க்கணும், அடையணும், அனுபவிக்கணும், இவ்வளவுதான் அறிவு. இதுக்கு மேல அறிவே வேண்டாம். நான் எப்படி அனுபவிப்பேன், அவரை எப்படி அடைவேன், ஒண்ணுமே அவளுக்கு தெரியாது. நாம ஜபம் கூட இல்லை, பகவான ரூப தியானம் கூட இல்ல. ஆனா யாரதுன்னு தெரிந்ததுக்கே நான் தான் அதுன்னு ஏசிட்டு வந்தாங்க. அதுதான் ஆண்டா சொல்றா, பேய்மூளை நஞ்சு உண்டு அழக அல்ல சகடம் கலக்கழிய காலோச்சி. பூதனா போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே பின்னாடியே சகடாசன் அனுப்புறான். நல்ல லாங் கேப், ஏன் அவ்வளவு நாள் கேப் விட்டான்னு தெரியல, அவ்வளவு நாள் ஆயாச்சு. 10 நாள்ல குழந்தைகிட்ட 10th நாள் பூதனாவுக்கு மோட்சம் கிடைக்கிறது. பேய்மூளை நஞ்சு அழகா உண்டு அவளுக்கு மோட்சத்தை கொடுக்குறான் சுவாமி. அப்ப அடுத்த நாளே அனுப்ப வேண்டியதுதானே, 4 மாசம் பிளான் பண்ணிருக்கான் சகடாசன் அனுப்புறதுக்கு. சகடாசன் சுவாமி எனக்கு கடன் நான் போறேன் நான் போறேன் நான் போறேன் நான் போறேன். பூதனா ஒரு வழியை காட்டிட்டாளாம், அந்த வழியிலேயே பாகவதா காற்ற வழியில போகணும். பூதனா போனா கண்ணன் வதம் பண்ணிட்டான், பின்னாடியே சகடாசன் அறி ஒன்றும் இல்லை. அவதான் போனாளே, நம்ம போனா நம்மளையும் உதைக்க மாட்டானா? நான் இப்படி போவேன் தோணலையா கம்சன் சொன்னா பின்னாடியே போயிட்டான். பூதனா பின்னாடியே போனா, பூதனா கிட்ட ரசப்பால் குடிச்சு மோட்சம் கொடுத்தா, இவன் வந்தான் ஒரு உத விட்டா நேரம் அப்படியே மோட்சம். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, கள்ளச்சகடம் கள்ளத்தனமா வந்தான், கள்ளத்தனமா உதச்சான், அவனு கள்ளத்தனமா வைகுண்டம் போயிட்டான். வைகுண்டத்துக்கு இப்படிதான் போகணும்னு நியமங்கள் இருக்கு, எல்லாத்தையும் உடச்சு எடுத்துட்டான். கள்ளத்தனமா இவன் உதைச்ச, கள்ளத்தனமா அவன் வர, கள்ளத்தனமா வைகுண்டத்துக்கு விழுந்தான். சகடாசு பேய் முளை நஞ்சு உண்டு ஆண்டா சொல்றா, அவ்வளவு ஆச்சரியமா. புள்ளம் சிலம்பினான் புள்ளரை என் கோவில் வெள்ளை வெளிச்சங்கில் பேரடவம் கேட்டிலையோ புள்ளா எழுந்திரார். பேய் முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை, வெள்ளத்து அறவில் துயில் அமர்ந்த வித்தினை. தேவேறு படுத்திருக்கான், எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான், எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணிருக்கான், ஆனா தேவேனு படுத்துட்டு இருக்கான். அவனை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து. என் மனசே சரியில்லை, மனசு என்னமோ சஞ்சலமா இருக்கு, மனசு ஒரு மாதிரி இருக்குன்ற வேண்டிய ஆண்டா சொல்ல, உள்ளம் புகுந்து குளிர்ந்து எப்படா ஹரி என்ற பேரவம், இதுதான் இந்த அறிவு. இந்த பாசுரத்தை என்னடா அறிவு சொல்றான்னா, மனசு என்னமோ தெரியல என்னமோ பண்றது, குழந்தைகளை நினைச்சாதான் கவலையா இருக்கு, ஆதிகாரம் நினைச்சாதான் பாவமா இருக்கு, ஒவ்வொன்றும் சொல்லி நவாபா. இது உள்ளுக்கு ஒரு தகிப்பு இருக்கு, உள்ளுக்கு அப்படியே என்னமோ மனசை போட்டு பிசையறது. ஆண்டா சொல்ற ஹரி என்ற பேரவன் உள்ளம் புகுந்து கொள்ளுது. உன் மனசுக்கு சமாதானம் தரக்கூடியது பகவன் நாம சங்கீர்த்தனம். தன்னை விட்டு அணைக்கணும்னு சொல்றது அந்த மாதிரி மனசுக்குள்ள இருக்க தாபத்தி எல்லாம் சுவாமியுடைய நாம சங்கீர்த்தனத்தினாலே போயிடுறது. பூதநாதுக்கு மோட்சம் கொடுத்தான், யாருன்னு தெரியாம அந்த பூதநாதுக்கே கிருபை பண்ணா, தெரிஞ்சு வந்த சகடாசிரமத்துக்கும் கிருபை பண்ணா. தன்னையே நினைச்சிருக்க உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அவளுக்கும் கிருபை பண்றான். உனக்கு கிருபை பண்ண மாட்டானா? அதான் பாரபட்சமே இல்ல. அந்த பாசம் ரொம்ப அழகான பாசம். மகாபாதிகள் ரெண்டு பேரையும் சொல்றா, பூதனாவை சொல்றா சகடாசன சொல்றா. அதுக்கப்புறம் உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகள், அங்க ரெண்டு இங்க ரெண்டு முனிவர்கள் யோகிகள். அப்ப அவனோட கிருபை மட்டும் சமமா இருக்கு. பூதனாவுக்கு மோட்சம் கொடுத்தான், இவாளுக்கும் மோட்சம் கொடுக்கிறான். பூதனாவுக்கு கிடைக்கிற சகடாசன அனுகிரகம் பண்ணா, யோகிகளுக்கும் அனுகிரகம் பண்றான். அதனால நீ பாட்டுக்கு ஹரி என்ற பேரன் உள்ளம் புகுந்து கொடுக்கும்படியா அவனோட படுத்துக்கோ, அவனோட விளையாடு, அவனோட எழுந்துரு, அவனோட வாழ்ந்து, அவனோட வாழ் கஷ்டங்களோட வாழ பழகிட்டோம், வியாதியோட வாழ பழகிட்டோம், பிடிக்காத மனுஷாவோட வாழ பழகிட்டோம், கொசுவோட வாழ பழகிட்டோம், வெயிலோட வாழ பழகிட்டோம், மழையோட வாழ பழகிட்டோம், நம்ம ஊர்ல குண்டும் குழி ரோடோட வாழ பழகிட்டோம், பொய்யான அரசியல்வாதிகளோட வாழ பழகிட்டோம், டிவியோட வாழ பழகிட்டோம், மொபைல் போனோட வாழ பழகிட்டோம், கிருஷ்ணனோட வாழ பழகலாமே, தப்பு இல்லையே. அதான் ஆண்டாள் சொல்ற, அழக பழகிக்கோங்க, அழக ஆனந்தமா உள்ளம் புகுந்து குளிர்ந்து கிருஷ்ணனோட வாழ பழகிக்கோங்க. என்னோட தோழி அப்படிதான் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த தோழிய எழுப்புறாள். கிருஷ்ணனோட வாழணும் இருக்காளாம், கிருஷ்ணனோட வாழணும். நம்ம சொல்லுவோம் இவ்வளோ மாறடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. கோபிகள்லாம் சொல்லுவாங்க, கிருஷ்ணனோட மாறிடிக்க என்னாலும் ஆகலைன்னு. ஆசை நம்ம சொல்லுவோம், ஆசிகாரோட மாறடிச்சுருக்கேன், பிள்ளைகளோட மாறடிச்சுருக்கேன், கோகுலத்துல பிருந்தாவனத்துல கிருஷ்ணனோட மாறடிக்கிறதே பெரிய குழப்பா இருக்கு. இன்னைக்கு என்ன பண்ணுவானோ தெரியல, தைப்பானை உடைப்பானோ, பொண்ணை தூக்கிட்டு போவானோ, வளையலை கழட்டுவானோ, கண்ணுக்குட்டி அவிழ்த்து விடுவானோ, இப்படி ஆசுக்குள்ள வந்து உற்சாகம் ஆயும் போயிட்டு போவானோ தெரியலையே. அது ஒண்ணுதான் அவளுக்கு டென்ஷனா, அவகிட்ட வெளியூட நல்லதா கேட்கிற, அது என்னடி எல்லாரும் ஒரே டென்ஷனாவே இருக்கு, என்னத்துக்கு இப்படி கொலை நடுக்கிறேன், யமனை பார்த்து பயமா, பிசாசை பார்த்து பயமா, பூதத்தை பார்த்து பயமா, வாசிச்சா அதெல்லாம் இந்த பக்கம் வராது. ஏன்னா அதை விட ஒரு மகத்பூதம் இங்க அலைஞ்சிட்டு இருக்கு, பெரிய பூதம் அலைஞ்சிட்டு இருக்கு, பூச்சாடி கண்ணெல்லாம் நடந்து பயமுறுத்து கொண்டு இருக்கு. அதுகிட்ட மட்டும்தான் பயம், அது பேர் நடி கிச்சா, அதுக்குதான் பயம் இருக்கு. பயப்படுறேன் நானும் சிரிக்கிறேன், அதான் பயம், அதான் சந்தோஷம், அதான் அதுதான் எல்லாம் எங்களுக்கு சர்வமும் கிருஷ்ணமயம். எங்களுக்கு வேற ஒண்ணும் தெரியாது, அவ்வளவுதான், எல்லாம் அவன் தான் அப்படின்னு அவன் ஸ்மரணையிலே இருக்காது. ஆண்டா சொல்லா அப்படி அவன் ஸ்மரணையில வாழ்ந்தோடி அவன் அனுபவிக்கிறதுக்கு எழுந்துக்கோங்க. இன்னைக்கு ஆதாலும் எழுந்துக்கணும், நான் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு திங்கக்கிழமை வேலைக்கு போகணும், பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், இப்படி எழுந்துக்கப்படாதான். இன்னைக்கு கிருஷ்ணனை அனுபவிக்கணும், இன்னைக்கு பூதனா மோட்சத்தை அனுபவிக்கணும், இன்னைக்கு சகடாசுர பஞ்சனத்தை அனுபவிக்கணும், இன்னைக்கு ராசக்கிரியை அனுபவிக்கணும். வாழ்ந்து பாருங்க, நாளை காதல எழுந்துக்கும் போது எழுந்து பாருங்கள, ஜாலியா இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும். பைத்திய மாதிரி சிரிச்சுட்டு பழகு, அதான் பைத்திய மாதிரி அழுது பழகிட்டு, பைத்திய மாதிரி கொஞ்சம் சிரிச்சு பழகும், பைத்திய மாதிரி குழம்பிருக்கள் சண்டதையும், பைத்திய மாதிரி கொஞ்சம் பாகவதம் குழம்பும் சுகபிரம்மம் போலே, பைத்திய மாதிரி கேளுங்க பாகவதத்தை பரிசுத்து மாதிரி, இப்படிதான் வாழணும். நீங்க வேலைக்கு போங்கோ, ஆபீஸ்க்கு போங்கோ, பணம் சம்பாதிங்கோ, குழம்புல உப்பு போடுங்கோ, அதாவது அடிபிடிக்க வைங்கோ, நடக்கட்டும். நான் பண்ணாலும் சொல்ல போறேன், பண்ணலன்னு சொல்ல போறேன், ஆவிக்கு எவ்வளவு பண்ணாலும் பாஸ் இன்னும் என்ன பண்ணு அப்படின்னு சொல்ல போறாரு. நான் நிறைய பண்ணிட்டு போதும்னு சொல்ல போறேன், ஒன்றும் சொல்ல போறது யாரும் ஒன்று தெரிந்து போறது இல்லை, மாற போறது இல்லை, நம்ம மாறிடும். கிருஷ்ண பக்தி சாம்ராஜ்யத்துக்குள்ள மாறும், அதான் ஆண்டாள் சொல்ற. அந்த பக்தியை வளர்த்துக்கோங்க, கிருஷ்ணனோட வாழ பழகுங்கன்னு சொல்லி ஒரு தோழியை அழிப்பறான், அடுத்த தோழியை போய் அழகா அழிப்பறான். ஆச்சரியமா கீச்சு கீச்சன்றி எங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ, பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேற்று வாச நடுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயகம் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடம் நீ கேட்டே கிடத்தியோ கேசமுடையாய் சிறவேரோரம் பாவாய். பூர்வ பாசுரத்திலே பூதனாமோக்ஷம் சகடாபுர விஷயம் எல்லாம் சுற்றி எழுப்பினான், உதைக்கிறது கத்துறது இதெல்லாம் சொன்னார். அடுத்த பாசுரத்தில் சப்தத்தை சிந்தே சொல்றா, கீட்டு கீச்சென்று எங்கும் ஆணை சாத்தன் கலந்து வேசின பேச்சரவம் கேட்டிலையோ. பட்சிகள்லாம் கூட கிருஷ்ண விஷயங்கள் பேசுறது கேட்கலையா நீ, பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பகை பேர்ந்து வாசனருள் ஆட்சியம் மத்தினால் ஓசைப்படுத்த சைரரம் கேட்டிலையோ. உத்காய தீனா மரவிந்த லோசனம், உத்தவர் விடிய விடிய பேசிட்டு இருக்கார். அப்ப விடிய காலம் பெற நின்னா கோபிகள்லாம் சத்தமா கிருஷ்ணலீலையை காணம் பண்ற உத்காய தீனா மரவிந்த லோசனம் நன்னா உறக்க பாடுறாளாம். அதுதான் ஆண்டாள் சொல்றா, காசும் பிறப்பும் கலகலப்பகை வேர்த்து வாசனருள் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரம் கேட்டிலையோ நாயகப்பெண் பிள்ளாய். அவள்லாம் கர்மா பண்ண எழுந்துட்டா, நம்மளும் கர்மா பண்ணணும். காத்தாள் எழுந்தது விதவிதமான கர்மாக்கள் இருக்கு. ஆனா இந்த கோபிகைகள்லாம் கிருஷ்ண கானம் கிருஷ்ண ஸ்மரணம் கிருஷ்ணலீலா வைபவ விஷயங்கள்னு அந்ததோட கர்மா பண்ணும். எனக்காக பண்ணுன்ற சுவாமி. இந்த கோபிகள்லாம் டெய்லி ருட்டீன், தயிர் கடையிறது, மாட்டை குடுப்பாடுறது, பால் கறக்கிறது, பால் தயிர் பால் கொண்டு விற்கிறது, இந்த ருட்டீன் எல்லாம் பண்றாளாம். எப்படிறா அப்படின்னா கிருஷ்ண கானம் பாடிலே என்றால் அந்த அறிவு சொல்றான். உன் கர்மா விட்டு நீ ஓடாதே, ஓட முடியாது, இதுலயே தப்பிக்கலாம் நினைக்காது, தப்பிக்க முடியாது. இது பெரிய பிராரப்த கர்மா, எல்லாம் எல்லாம் பிராரப்த கர்மா, சஞ்சீத கர்மா, இது இப்படிதான் இருக்கும். இப்ப இதனுடைய தாக்கம் தெரியாம இருக்கிறது என்னடா பண்ணணும் அப்படின்னா கிருஷ்ண கானம் பாடணும். இந்த ஏற்றமறைப்பா நல்ல பலு தூக்குறவாள்லாம் இல்லாட்டி அந்த ஓடக்காரெல்லாம் பாருங்க, ஏன் ஐந்து அப்படின்னு. ஆனா அந்த எதிர்காலத்துல அந்த அலையில போகணும். இந்த கஷ்ட உடம்புல வர கஷ்டம் தெரியாம இருக்கிறாங்க, ஏழு ஐலசா அப்படி ஐலசா போட்டு போட்டு எடுப்பான். இல்ல இந்த ரயில்வே டிராக்ல வேலை பண்ணுவா பாருங்க, பெரிய பெரிய தண்டவாளத்தை அஞ்சாறு பேரை தூக்குவான். ஓ அப்படின்னு அது என்ன சப்தமோ தெரியாது, சில சப்தத்துக்கும் அர்த்தமே கிடையாது. ஆனா அந்த சப்தத்தை வச்சுட்டு அவ அவ்வளவு பெரிய வயிற்று எழுப்பான். இல்ல இந்த மரத்தெல்லாம் உருட்டுவான் அப்படி இந்த ஐலசா பாடுற மாதிரி, ஏழே நங்கடி ஏழே நங்கடி ஏழே நங்கடி ஏழே நங்கடி ஐ நல்லா தந்து ஜோடா தந்து பக்காசா தந்துருவான். நமக்கு ஒன்று புரியவே புரியாது, இழுத்து தள்ளு அழுத்து தள்ளு, இதுல ஒரு குஷியில ஒரு தள்ளு தள்ளுவான். என்னடா ரகசியம்னா அந்த கானத்துல இந்த பலு தெரியாது. அந்த கானத்திலேயே எந்த பலு தெரியாதுன்னா கிருஷ்ண கானத்துல பிராரப்த பலு தெரியாது, கர்மாவுடைய கஷ்டம் தெரியாது. கதவு கணக்கு ரொம்ப போர் அடிக்கிறது, என்ன பண்றது, இதுல இருக்கிறது அதே 15 காய் தான், அதே உப்புக்குழாமலா அப்படியேத்தான் போடணும். எவ்வளவு பண்ணாலும் டென்ஷனா இருக்கு, காத்தால பண்ணா நல்லா இருக்குன்றா, மத்தியானம் பண்ணா தெரியலன்றா, ராத்திரி கன்றாவியா இருக்குன்றா, ஏன் பண்றோம்னு தெரியல, எதுக்கு பண்ணலன்னு தெரியல, பக்கத்தா கன்றாவியா பண்ணிக்கல, ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இருக்கேன்றா, ஜோரா இருக்கேன்றா. நம்ம சாப்பிட்டு பார்த்து வாயில வைக்க முடியல, பெருபாவி முடிச்சாங்க தெரிய மாட்டேங்கிறது. வாத்துல கஷ்டப்பட்டு மாமி வண்டி கொடுத்தா நல்லாவே இல்லைன்றா, கடையில போய் ஹோட்டல்ல போய் தோசை நல்லா வலிச்சு வச்சு முடிஞ்சிடும். எவனோ பண்றோம், தொடப்பத்தை வச்சு நல்லா துவைக்கிறேன், ஆத்த மாமி பார்த்து பார்த்து தோசைகள்ல பாருங்க, சபீனாலாம் போட்டு டிஷ் வாஷர்லாம் போட்டு அலம்பி பார்த்து பார்த்து தொடங்கி சாகிருதையா வச்சு நான்சிக்ல போட்டு அழகா எடுத்துருக்கி கொடுத்தா நன்னாவே நல்லா தொடப்பத்தை கீழே போட்டு நல்ல கஷ்டப்பட்டு மேல தண்ணி போடுறோம். ஏய் டேஸ்ட் அப்படி விட்டு, ஆஹா என்ன டேஸ்ட் தெரியுமா, கிருஷ்ணாரே இப்படிதான் இருக்கு இந்த கூட்டம். அப்ப ஆனா இது பண்ணிதான் வெடிச்சு கொட்ட வேண்டியதான் இருக்கு. கர்மாவுடைய பலு தெரியல, மகா பாதுகை கீழே வேலை பண்ணிட்டு இருக்கா திருதராஷ்டன் கம்சன். ஆனா அவளுக்கு ஏண்டா பலு தெரியலன்னா கிருஷ்ணகாமம் சார்த்த கர்ம ஓட்டணும். குழந்தைங்க வளர்க்கறது கஷ்டமா இருக்கு, வீட்டை கட்டுறது கஷ்டமா இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறது கஷ்டமா இருக்கு, சுகம் போல இருக்கு. பக்கத்துல நினைங்க வேண்டாமோ அவசரப்பட்டுட்டோமோ சொல்றேன், எப்படா எல்லாம் முடிஞ்ச பிறகு முன்னாடியே தெரிஞ்சதா தப்பிச்சிருக்கலாம். எப்படா நான் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது விளதான் அப்படின்னு புரிஞ்ச பிறகு இதுக்கா இந்த பால் பத்தும். ஆனா சொல்லுவ சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், சீக்கிரமே விவாக பிராப்தி ரசு, கல்யாணம் ஆகலையே கவலை, ஆன பிறகு மாமியார் மாமனார் தெரியலேன்னு கவலை, அப்புறம் அதுகாரே தெரியலேன்னு கவலை, அப்புறம் கல்யாணமே தெரியலேன்னு கவலை. இப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த பலு தெரியாம இருக்கணும்னா என்ன பகவத் தியானம் ஆண்டால் அந்த அறிவை சொல்றான். காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேட்டு வாச நடுங்குழல் ஆட்சிய மத்தினால் ஓசைப்படுத்த சைரணம் கேட்டிலையோ நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. கர்மா வந்து ஓட முடியாது, கர்மா பண்ணித்தான் ஆகணும். ஆனந்தமா பகவன் நாமத்தை ஜபிச்சென்று கர்மா பண்ணுவோம். பட்சிகள்லாம் காதல கிளவிளக்கிலதான் கத்துறது, எத்தனை ஆச்சரியமா கத்துறது. நம்ம எல்லாம் பத்து நிமிஷம் பேசுனா பட்சிகள்லாம் செத்து போயிடும், நெகட்டிவிலே செத்து போயிடும். சொல்ற காதல இருந்த ஒண்ணும் கஷ்டமா இருக்கு. ஆனா பட்சிகளுக்கு ஒரு டென் அவ்வளவு டென்ஷன் இருக்கு. அந்த கூட்டுல கிளம்பி போகணும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில போகணும். நம்மளால குழந்தைய கொண்டு கீச்சிலையோ எங்கேயோ பேபி சிட்டிங்க விட்டுட்டு போகணும், அதை கூண்டு கூட விட்டுட்டு போகணும். பாம்பு வராம இருக்கணும், கழுகு வந்து தூக்கிட்டு போகாம இருக்கணும். பசிக்கு எங்கேயாவது இறைய தேடிட்டு போகணும். கடைச்ச சாப்பாடை சாப்பிட முடியாது, குழந்தைக்கு மைய அரைச்சு கொண்டு வந்து கொடுக்கணும், அது ஊட்டிட்டு போகணும், திரும்ப தான் கேட்டுட்டு போகணும். இதுக்குள்ள போயிட்டு மத்தியானம் ஆயிடும், நேற்று ராத்திரி ஆயிடும், இங்கு சாயங்காலம் கூட்டுக்கு வரணும், எத்தனை டென்ஷன். ஆனா காத்தால அதுக்கு கத்துறதுக்கு வரும்போ மங்களகரமா இருக்கு. ஆனா ஒவ்வொரு ஆத்திரம் நம்ம மனுஷனா கத்துறதுக்கு வரும்போ பிரம்ம அடுத்து அது ஆரம்பிச்சாலா ஆரம்பிச்சு இன்னைக்கு மாதம் சண்டை ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு நம்ம அதை விட தாண்டி டிவி சவுண்ட் வைக்க வேண்டியிருக்கு. இவன் நல்ல காலத்துல நீ காலங்காலத்தில் டீ நிறைய பேர் உபன்யாசம் பண்றா, அந்த சப்தம் வீட்டுல ஒழிச்சிருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம் இருக்கு. அந்த பட்சிகள்லாம் அழகா சொல்றது, கீச்சு கீச்சன்றி எங்கும் மாலைச்சாத்தன் கலந்து தேசின பேச்சரணம் கேட்டிலையோ. அதெல்லாம் காதல கர்மா பண்ண கிளம்புறதுகள். அப்ப கூட கீச்சு கீச்சு கிச்சாவை பத்தி பேசிட்டு கிளம்புறதுகள். ஆத்துல காத்தால கந்துட்டாரு, ஆத்துக்காக மாமியும் உட்காந்து கிருஷ்ண விஷயங்கள் பேசணும், சத் விஷயங்கள் பேசணும். திரும்ப திரும்ப சாம்பார் வெங்காயம் போடலாமா, வாழைக்காய் நெருக்கலாமா, இன்னைக்கு தோசைக்கு என்ன பண்ணலாம், சட்னி பண்ணலாமா, இன்னைக்கு அவாத்த கல்யாணம் மத்தியானம் சாப்பாடு அங்க வச்சுக்கலாம், இதை பேசினா டென்ஷன் தான். கொஞ்ச நேரம் பகவத் விஷயம் அப்படி பழகணும், இந்த அறிவு வரணும். இதெல்லாம் ஆண்டாள் சொல்லி கொடுக்கலாம். காதல எல்லாரும் உட்காந்து எப்படி வேணா டென்ஷனா இருக்கட்டமே, ஒரு அஞ்சு நிமிஷம் ஏதாவது ஒரு பகவத் விஷயத்தை பேசுங்க. இந்த பிரகலாத விஷயத்தை இப்படி இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லுங்க. உடனே அவாதான் சொல்லட்டும், துர்வனும் சுனீத்தியும் இப்படி பேசிட்டு இருந்தார். நிறைய பாகவதம் பார்த்துருக்கேன், பரஸ்பரம் ஆத்துக்காரன் ஆத்துக்காரியும் பேசினாங்க, பகவத் விஷயம் பேசுவான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். காத்தால எழுந்தவனு பேசுவா, ராத்திரி தூங்குறது நிறைய நாளைக்கு பேசிட்டு போங்க, யாருமே இல்லையா பத்மநாபனோட பேசிட்டு போங்க. ஏண்டா பூதனா கிட்ட பால் பிடிச்சி அவனுக்கு பிடிச்சுதா கசந்துதா சொல்லு கேட்டு பாருங்க, பால் புளிக்குமா கசக்குமா தெரியுமா, விஷப்பால் பிடிச்சதுனால தான் தெரியும். நிறைய இருக்கு பத்மநாபோட ஆயிரம் விஷயங்கள் பேசலாம். இப்படியே கை வச்சிருக்கேன் வலிக்கலையா, அவன் கையை பேர போடு. இது நான் திருக்கோடு பேருங்க பகவான் கர்த்தன் எல்லாம் பண்ணார். பட்ட பண்ணி முடிச்சுட்டு சுவாமிக்கு காலவே இப்படி பிடிச்சு விடுற வைத்தமான எனக்கு என்னமோ பண்ணிடுச்சு. இப்படியே அவ்வளோ சோகம் சொல்லிட்டு பிடிச்சு விடுற காலை இப்படியே பிடிச்சு விட்டுட்டு வரல எல்லாம் அப்படி சொடுக்கு இருக்கிறார். வரல அச்சாவதார் மூர்த்தி இப்படி சொடுக்கு இருக்கிறார். எடுத்துட்டு அப்படியே அழறா, நான் உபசாரம் சொல்லி பண்ண அவசாரத்தை பண்ணி சொல்றான்ற நல்ல கண்ணீரோட வெள்ளவர். எனக்கு என்னமோ பண்ணிச்சு நிஜமாவே பெருமாள் பிடிக்கிறது அடுத்தவா பாக்குறாளேங்கிறது இல்ல, நிஜமாவே ஒருத்தருக்கு காலுக்கு இதம் தரணும்னு ஒரு பிடி பிடிப்போம் பாருங்க. அழகாக காக்கா பிடிக்கல, காலு பிடிச்சாரு. நம்மளா யார் யாரோ காக்கா பிடிக்கல, வைத்தமாணிக்கு பெருமாள் திருக்கோள் வைத்தமாணிக்கு பெருமாளுக்கு காலை அப்படி பிடிச்சு விடுற. நல்ல பெருமாள் இவ்வளவு பெரிய காலில் அவருக்கு காலு இப்படி 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 பிடிச்சு விடுற. இந்த மாதிரி பண்ணு போலே. அப்ப அந்த கர்மாவுடைய பதில் தெரியாது. மனுஷாவெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கோம், எதையோ பிடிச்சிட்டு இருக்கோம், பகவான பிடிச்சிருக்கோம். அதான் ஆண்டா சொல்றா, எல்லா கர்மாவையும் பகவத் தியானத்தோடு பண்ணும். நாயக பெண் பிள்ளாய் நாராயண மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடக்கோ. கேசமுடையா திறவேரோட பாவம் நம்ம தேஜஸ் உண்டு, நம்ம கூட பகவான் உண்டு. அதனால அவங்க கர்மாவை பகவத் பிரீத்தியர்த்தனா பண்ணும். ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு அறிவா சொல்லிட்டு இருக்கேன், ஒரு பாசத்துலேயே நிறைய அறிவும் சொல்லிட்டு இருக்கு. இந்த அறிவுன்றும் இல்லாம இருக்கேடு, அதாவது அறிவுன்றும் இல்லாத உங்களை திட்டத்துக்காக சொல்றதில்லை. இப்படிப்பட்ட அறிவுகள்லாம் கூட உண்டு, இந்த அறிவுகள்லாம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றோம். ஏழு பாசுரம் ஆயிருக்கு, 23 பாசுரம் இருக்கு, முடிச்சிருவோம். அவளையே பராதி.
Radhe Krishna, Krishna, Radhe. Krishna, Radhe, Radhe, Krishna, Krishna, Radhe, Radhe, Krishna, Krishna, Radhe, Radhe, Krishna,
Krishna,
Radhe, Krishna,
Krishna,
Radhe, Krishna, Radhe Krishna, Radhe Krishna, Radhe Krishna, Radhe Krishna, Radhe Krishna, Radhe Radhe Krishna, Radhe Krishna, Radhe Krishna, Krishna, Radhe.
Jai Sadguru Maharaj Ki, Samasta Bhagavat Aluko, Govinda Nama Sankirtanam. ஜீவனஸ்மரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானா திருவடிகளே சரணம் சர்வம் குருவர்ப்பணம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ
அனுபவிச்சு அப்படியே ராதாகிருஷ்ணன்.